ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு இலக்கு உண்டு. தேவைகளின் அடிப்படையில் அந்த இலக்கு அமைந்திருக்கிறது. என்னுடைய தேவை என்ன என்பதை நான் எனக்கு அறிவிப்பவன் இல்லை. மாறாக அந்த தேவை என்ன என்பதை இறைவன் நமக்கு அறிவிக்கின்றான். உணவு அவசியம் என்பதை இறைவன் அறிவிக்கின்றான். பசியை இறைவன் உருவாக்குகின்றான். அந்த பசிக்கான உணவு எது என்பதையும் ருசியின் மூலமாக உங்களுக்கு இது தேவை என்பதை அறிவிக்கின்றான். பின்னர் நாம் பசித்தால் உணவுதான் தேவை என்று இருந்த போதிலும் எனக்கு இந்த குறிப்பிட்ட உணவுதான் வேண்டும் என்பதை அறிவிப்போன் இறைவன் தான். அந்த குறிப்பிட்ட உணவுக்கு அந்த ருசி வேண்டும், அப்படி இல்லை என்றால் குப்பையில் போட்ட மாதிரி, அது எனக்கு என்னுடைய நன்மைகளுக்கு உதவாது, உணவு உட்கொண்ட திருப்தியும் கிடைக்காது. திருப்தி இல்லாத மனதை கொண்டு நான் வாழும் பொழுது எனக்கு அசௌகரியங்கள், கஷ்டங்களும் வேதனைகளும் முதலில் மனதுக்கு ஏற்படுகின்றன. பின்னர் பல காலங்கள் கழித்து அது என்னுடைய உடல் நோய்களாக மாறுகின்றது. என் மனதுக்கு திருப்தி இல்லாத ஒரு காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கும் பொழுது மனம் முதலில் பாதிக்கப்பட்டு பின்னர் உடல் நலமும் பாதிக்கப்படுகிறது. நோய்களுக்கான காரணம் மனதிலிருந்து உருவாகிறது. நோய்கள் மனதிற்கு சம்பந்தம் இல்லாமல் எந்த தருணத்திலும் எக்காலத்திலும் யாருக்கும் உருவாவதில்லை. அதே போன்றே அந்த நோய்கள் குணமாக வேண்டுமென்றால், அந்த குணமாக வேண்டும் என்ற அந்த இலக்கை நோக்கி நம்முடைய மனமானது அங்கு உறுதி கொண்டிருக்க வேண்டும். எதனை நான் விரும்புகின்றேனோ அது எனக்கு வேண்டும் என்ற வேண்டுதலை இறைவன் அறிவிக்கின்றான். நீங்கள் வேண்டுதலோடு இருங்கள். எவையெல்லாம் எனக்கு வேண்டும் என்று கருதுகின்றேனோ அது நான் இறைவனிடம் விரைஞ்சுகின்றேன். எனக்கு இது வேண்டும் என்று நான் என்னுடைய இறைவனிடம் விரைஞ்சுகின்றேன் என்பதை நான் அறிய வேண்டும். இது எனக்கு வேணும், நான் ஆசைப்படுறேன். நிச்சயமாக ஆசை என்பது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாக இல்லை, வேண்டுதல் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. இந்த ஆசைக்கும் வேண்டுதலுக்கும் உள்ள வித்தியாசம், படைக்கப்பட்ட பொருள்களை நான் விரும்புகின்றேன் என்று கூற முடியாது, அது எனக்கு வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஆசைகள் நமக்கு விரோதமானது, தேவைகள் நமக்கு சாதகமானது. இன்னொருவருடைய உடைமைகள், அவர்களுடைய உடல் அமைப்பு, அவர்களுடைய தேவைகளாக அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உடைமைகள் அவ்வளவுமே எனக்கு பிடிக்கிறது. இதே மாதிரி நான் ஸ்லிம்மாக இருக்கணும், இதே மாதிரி நான் கட்டுக்கோப்பாக இருக்கணும், இதே மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், இந்த மாதிரியான உடை வேணும், இந்த மாதிரியான கலர் வேணும். உங்களுக்கு எது வேண்டும் என்றால் உங்களுடைய தூய்மையை பாதுகாத்துக்கொள்ள, உங்களுடைய மானத்தை பாதுகாத்துக்கொள்ள ஒரு சிறிய சிறப்பான உடை, கண்ணியமான உடை, இது அவசியம். என்னுடைய தேவையாக எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. என்னுடைய உடை எதற்காக என்றால் என்னுடைய உடலை மறைப்பதற்கு, அவ்வளவுதான். எதற்காக உடலை மறைக்க வேண்டும்? அதில் அசுத்தம் இருக்கின்றது. எப்படி அசுத்தம் வந்தது? நிச்சயமாக என் மனதிலிருந்து அசுத்தம் கிடைக்கிறது. உடலின் வியர்வை நாற்றம் இருக்கின்றது, அல்லது அடிக்கடி வியர்த்து போகின்றது, அல்லது எனக்கு சோம்பலாக இருக்கின்றது, அல்லது எனக்கு உடலில் பல விதமான நோய்களும் தோல் நோய்கள் கஷ்டங்கள் நிறைய இருக்கின்றன. அவற்றையெல்லாம் மறைக்க வேண்டும். ஏன் மறைக்கணும்? அது என் கண்ணியத்திற்கு குறைவு. என்னுடைய மனம் என்னுடைய கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கின்றது. என்னுடைய உடலில் எங்கேனும் ஏதேனும் ஒரு அசுத்தமோ அல்லது நோயோ இருக்குமானால் அதை மறைக்க விரும்புகின்றேன். அதாவது ஊரடங்கத்திற்கு தெரியக்கூடாது. நான் தூய்மையாளனாக இருக்கின்றனா என்பதனுடைய அடிப்படை என்னுடைய உடலில் எந்த அளவுக்கு நோயற்ற தன்மை இருக்கின்றதோ அந்த அளவுக்கு நான் தூய்மையானவன். எந்த அளவுக்கு அசுத்தங்கள் குறைவாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு நான் தூய்மையானவன். நீங்கள் தூய்மையாளர்களாக இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றான். தூய்மை என்னுடைய அடிப்படை, உடலுக்கும் உண்டு மனதுக்கும் உண்டு. தூய்மை என்றால் மனதுக்கு என்ன தூய்மை என்றால் என் வாக்கு தூய்மை. நான் எதனை ஒருவருக்கு வாக்கு கொடுக்கின்றேனோ அந்த வாக்குக்கு நான் தூய்மையாளனாக உண்மையாளனாக இருக்க வேண்டும். இது உங்களுடைய வேண்டுதலாக இருக்க வேண்டும். மனதிற்கு எதெல்லாம் உங்களுடைய சுகத்திற்கும் கண்ணியத்திற்கும் அவசியமோ அவ்வளவும் தேவையானது. அது வேண்டும் என்ற வேண்டுதலை கொண்டு அடையக்கூடியது. பொருள்களை பார்த்துக்கொண்டு இதை போன்று வேண்டும் அதை போன்று வேண்டும் என்று பிறட உடைமைகளை நான் ஆசைப்படுகின்றேன், அது அசுத்தமானது. பிறருடைய உடைமைகளை பார்த்ததும் அது எனக்கு வேண்டும் என்ற அந்த ஆசை இருக்குமானால் எனக்கு அது அசுத்தமானதாகவும் அசிங்கமானதாகவும் நான் கருத வேண்டும். எனக்கென்று என்ன தேவை என்பதை மறு அரூபமான அடிப்படையில் நான் உணர்கின்றேன். அந்த அரூபமான அடிப்படை என்னவென்றால் தூய்மையாளனாக நான் இருக்க வேண்டும். என் உடலிலும் அதனுடைய தூய்மை பரவ வேண்டும். என்னுடைய வார்த்தைகளிலும் அதனுடைய தூய்மை பரவ வேண்டும். அந்த தூய்மையை கொண்டு ஒருவருக்கொருவர் எப்படி உறவு கொள்கின்றோம் என்றால் சத்தியமானவர் உண்மையானவர் இதில் நயவஞ்சகம் கிடையாது, ஊருக்கு உபதேசம் கிடையாது, நன்மையை புரிகின்றார் என்ற அந்த அளவுக்கு நாம் அந்த தூய்மையை ஒருவருக்கொருவர் பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்படி என்றால் எப்படிப்பட்ட தூய்மையை இறைவன் உங்களுக்கு உதவி செய்து அவங்களுக்கு அளித்தான் தவிர நீங்கள் பெருமை கொண்டு மனிதர்களிடமிருந்து கண்ணியத்தை பெற வேண்டி நான் சில நன்மைகளை எனக்கு மனதுக்கு என்று எண்ணிக்கொண்டு செய்கின்றேன், பெருமையை நான் எனக்கு நன்மை என்று கருதுகின்றேன். பெருமை நம்மை அழித்துவிடும் என்பது இறைவனுடைய வாக்கு அங்கு இருக்கின்றது. எவற்றையெல்லாம் நான் ஆசைப்படுகின்றேனோ அதில் உங்களுக்கு கண்ணிய குறைவு இருக்கிறது என்பதை இறைவன் அங்கு அறிவிக்கின்றான். எவற்றையெல்லாம் நீங்கள் வேண்டுதலாக கொண்டிருக்கின்றீர்களோ அது உலகத்தில் எவரிடமும் கிடையாது, இறைவனிடமிருந்து உங்களுக்காக அனுமதிக்கப்பட்டால் தவிர. என்னுடைய எண்ணங்கள் எல்லாமே நம் ஒவ்வொருடைய இதயத்தில் இருக்கும் எண்ணங்கள் ஒவ்வொன்றுமே வேண்டுதலுக்குரிய மறைவான மற்ற மனிதர்களிடம் இல்லாத ஒன்றை இறைவன் உங்களுக்கு அறிவிக்கின்றான். வறுமை என்னை தீண்டவே கூடாது, இறைவன் அறிவிக்கின்றான். நெருக்கடியான வாழ்க்கையை நான் வாழக்கூடாது, விசாலமான வாழ்க்கை வேண்டும், இறைவனுடைய அறிவிப்பு. என்னுடைய கட்டிடங்களும் இருக்க வேண்டும், எனக்கு கூரையாக வானமும் இருக்க வேண்டும், எனவே தோட்டம் தொழில்களில் நான் வாழ வேண்டும், வெறும் கட்டிட அமைப்பில் வீடுகளில் வாழக்கூடாது, இதுவும் இருக்கின்றது. இயற்கையில் வாழ வேண்டும். இதெல்லாம் உங்களுக்கு சாத்தியமா என்று கேட்டால் சாத்தியமே இல்லை. இவற்றையெல்லாம் நீங்கள் கொண்டிருந்தால் மனிதர்கள் உங்கள் மீது பொறாமைப்படுவார்களா என்று கேட்டால் ஆம், நிச்சயமாக பொறாமைப்படுவார்கள். அப்படியானால் அந்த பொறாமின் காரணமாக உங்களுக்கு சூழ்ச்சிகளும் தீமைகளும் அவர்கள் விளைவிப்பார்கள் தானே, நிச்சயமாக விளைவிப்பார்கள். இவற்றையெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கொண்டு சுகமான வாழ்க்கையில் உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அனுமதித்திருக்கக்கூடிய விசாலமான பாதைகளில் எந்த நெருக்கடியும் இல்லாமல் நீங்கள் என்றென்றைக்கும் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய சந்ததிகள் சதவீதமாக நீங்கள் வாழ வேண்டும் என்று இறைவன் விதித்திருக்கின்றான். இது உங்களுக்கு சாத்தியமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. எனவே இது வேண்டுதலாக அமைகிறது. நீங்கள் வேண்டுதலை கொண்டு வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றீர்களே தவிர விரும்பியதை கொண்டு வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள், ஆசைப்படுவதை கொண்டு நீங்கள் வாழப்படுபவர்களாக இல்லை, வாழ வைக்கப்படுபவர்களாக இல்லை. அடுத்தவர்களுடைய பொருள்களையும் விளைந்து விட்ட பொருள்களையும் இந்த கார், இந்த ஸ்கூட்டர், இந்த மனிதர் போன்று, இந்த உடையமைப்பை போன்று, இந்த உடல் அழகை போன்று வேண்டும் என்று விரும்புவதெல்லாம் நாம் நம்மை நாமே கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அது உங்களுக்கு உகந்ததல்ல. மனதிற்கு எது தேவை என்று பாருங்கள். மனதிற்கு சுகம் தேவை. அந்த மனசுகம் உடல் சுகம் இந்த இரண்டில் மனசுகத்தை யார் விரும்புகின்றீர்களோ அவர்கள் தங்களுடைய கண்ணியத்தையும் தங்களுடைய தூய்மையையும் இறைவன் அனுமதியை கொண்டு அவனுடைய அருளை கொண்டு பாதுகாத்துக் கொள்வார்கள். மனவேதனை உடல் வேதனை இந்த இரண்டில் மனவேதனை மிகவும் மோசமானது. உடல் வேதனையே தாங்கிக் கொள்ளலாம், அனைவருக்கும் இறைவன் அறிவித்திருக்கின்றான். இந்த இரண்டில் எது வேண்டும் என்று கேட்கும் பொழுது மனதின் சுகம் வேண்டும் என்று ஒவ்வொருவருக்கும் அறிய முடியும். அந்த மனதின் மீது ஆதிக்கம் உடையவர்கள் யார் என்று கேட்டால் இறைவன் ஒருவனை தவிரவில்லை. மனதின் மீது உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. விரும்பலாம், மனம் அமைதி வர வேண்டுமே என்று விரும்பலாம், ஆனால் அமைதி கிடைத்தால் தான் அமைதி. எனக்கு தூங்க வேண்டுமே என்று விரும்பலாம், தூக்கம் மிகவும் அவசியம், மாபெரும் அருள் தூக்கம் என்பது. தூக்கம் வந்தால்தான், கிடைக்கப்பட்டால்தான் நமக்கு தூக்கம், அப்படி இல்லை என்றால் நமக்கு தூக்கம்தான். எனக்கு பசி வேண்டுமே, உணவு சாப்பிட வேண்டுமே என்று பசியற்று போய்விட்டால், வாந்தியும் மயக்கம் ஏற்பட்டுவிட்டால் நாம் இப்பொழுது விரும்புவோம். இந்த விருப்பம் நிச்சயமாக நியாயமான விருப்பம். சாப்பிடாமல் இருக்க முடியாது, பசி இல்லாமல் இருக்க முடியாது. உங்களில் யார் அந்த பசியை ஏற்படுத்த முடியும், அந்த ஜீரணத்தை ஏற்படுத்த முடியும், அந்த தலை சுற்றை நிறுத்த முடியும், உங்களில் யார் இருக்கின்றார்கள்? எல்லாம் சுகமாக இருக்க வேண்டும். மனம் விரும்புகிறது, அந்த விருப்பம் வேண்டுதலாக அமையும். அவன் சாப்பிட்ற மாதிரி நான் சாப்பிடணும் இல்லை, எனக்கு வேண்டியதுதான் நான் சாப்பிடணும். அவர் அதை சாப்பிட்றாரு, நீ சாப்பிட்டா என்ன இல்லை, எனக்கு இதுதான் பிடிக்கும், இதுதான் எனக்கு வேண்டும். தனித்தனியாக தனித்தன்மையோடு நான் ஒன்றை எடுத்துக்கொள்ளும் பொழுது அது வேண்டுதலாக அமைகின்றது. எனக்கு இருக்கக்கூடியது பிறருக்குரியதல்ல, பிறருக்கு உரியது எனக்கு ஏற்புடையதல்ல என்பதை நான் இன்று என்னுடைய உள்ளத்தினுடைய தன்மையைக் கொண்டும் சத்தியத்தைக் கொண்டும் உணர வேண்டும். இங்குதான் நம்முடைய சுகம் ஆரம்பிக்கிறது. எனக்கு நான் என்ன வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றனோ அதன் பக்கம் என்னுடைய கவனத்தை செலுத்தும் பொழுது வேண்டும் என்ற அந்த ஒரு தேவைக்கு இறைவன் மட்டும்தான் எனக்கு அதனை தர முடியுமே தவிர மனிதர்களால் எவரும் தர முடியாது. அழகாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். மேக்கப் போட்டுட்டு அழகாக இருக்கலாம். அகத்தின் அழகை கொண்டு அது உங்களுடைய கண்களில் பிரகாசிக்கும் பொழுது அந்த ஒளியின் அழகு இவற்றையெல்லாம் மிஞ்சக்கூடியதாக. நேருவும் காந்தியும் இரண்டு பேர் இருக்கிறார்கள். நேரு அழகானவர், வெள்ளை வெளியார் என்று இருப்பார். காந்தி அவருடைய முகம் இவருடைய முகத்துக்கு பார்க்கும்போது அவலட்சணமான முகம், கண்ணங்கரையர் என்று இருப்பார். ஆனால் மக்கள் யார் பக்கம் இருந்தார்கள் என்று கேட்டால் காந்தியின் பக்கம் இருந்தார்கள். அகத்தினுடைய அழகு வேண்டும், முகத்தினுடைய அழகின் பக்கம் போகக்கூடாது. முகத்தினுடைய அழகும் முகப்பூச்சுக்களும் அன்று ஒரு நாள் நான் கலை இழக்கும் பொழுது இருக்கக்கூடிய ஒரு அழகை நான் இழந்து வரக்கூடிய அந்த நாள் அடையும் பொழுது மிகவும் துக்கப்பட்டவனாக அமைந்துவிடுவேன். நீடித்து நிலைத்து நிற்கக்கூடிய ஒவ்வொன்றும் சுத்தமானது, அது ஒவ்வொன்றும் இறைவனிடமிருந்து வர இருக்கிறது. தற்காலிகமான ஒவ்வொன்றின் மீதும் நாம் ஆசை கொள்வது கூடாது. உங்களுடைய அகத்தினுடைய அழகு மிக முக்கியம். புற அழகை காட்டிலும் அகத்தினுடைய தூய்மை உங்களுடைய உடலில் பிரதிபலிக்கும். அகத்தினுடைய கேடு உங்களுடைய உடலில் நோய்களாக பிரதிபலிக்கும். இன்னும் வறுமையும் உங்களுக்காக உங்கள் மீது உங்களுடைய விதிக்கப்பட்ட சாபக்கேடாகவும் அமைந்துவிடும். வறுமை கூடாது என்று விரும்பும் பொழுது யார் உங்களுடைய வறுமையை போக்க முடியும்? அவரை போன்று எனக்கு பணம் வேண்டும், யார் தருவார்கள்? அவரை போன்று எனக்கு சுகபோகங்கள் வேண்டும், யார் தருவார்கள்? உங்களுடைய மனதிற்கு சுகம் வேண்டும் என்று விரும்புங்கள். இதிலிருந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை இறைவன் உங்களுக்கு அறிவிப்பான், அந்த வழிகளை அறிவிப்பான். இலக்கை, மனதில் இருக்கக்கூடிய ஒரு இலக்கை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இதில் மிக முக்கியமானது எனக்கு நோய்கள் வர வேண்டாம், வறுமை தீண்ட வேண்டாம் என்ற இந்த இரண்டும். இந்த இரண்டும் நீங்கள் குறைபட்டால்தான் இறைவன் பக்கம் திரும்புவீர்கள் தவிர வேறு இதற்கும் நீங்கள் இறைவன் பக்கம் திரும்ப மாட்டீர்கள். வறுமை என்னை சூழ்ந்து கொண்டது, பயம் என்னை பற்றி கொண்டது, நாளைய வாழ்க்கை உயிர் வாழ்க்கைக்கு எனக்கு என்ன அவசியம் என்று தெரியவில்லை. எப்படி நான் அதனை எனக்காக சுகமாக்கிக் கொள்வது? அந்த வேதனையிலிருந்து என்னை எப்படி பாதுகாத்துக் கொள்வது? மனம் அமைதியடைவது, அந்த சுகம் என்பது மனம் அமைதியடைவது, ஆறுதல் அடைவது, நம்பிக்கை கொள்வது, அந்த நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக இருக்கின்றது, கவலை கூடாது என்று நான் இருக்கும் பொழுது சத்தியத்தின் மீது நான் நம்பிக்கை கொண்டாக வேண்டும். யாரொருவரும் என்னுடைய வறுமையை நீக்க மாட்டார்கள். இவ்விதமாக இருக்கும் பொழுது மனிதர்களை நம்பி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்னுடைய வறுமையை மனிதர்கள் நீக்குவார்கள், என்னுடைய சுற்றங்கள் நீக்கிவிடும் என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். இது உண்மையா பொய்யா என்று உங்களிடம் கேட்டால், நிச்சயமாக மனிதர்கள் எனக்கு தீமையை தருவார்களே தவிர நன்மையை ஒருபோதும் தரமாட்டார்கள். நான் என்னுடைய இறைவன் அனுமதி கொண்டு ஒரு நல்ல நிலைக்கு வந்தாலும் அந்த மனிதர்கள் என்னை பொறாமை கண்களோடு பார்ப்பார்கள் தவிர நல்ல எண்ணத்தோடு நன்றாக வாழட்டும் என்று என்னை ஆசீர்வதிப்பவர்கள் எவரும் இல்லை. ஆனால் ஆசீர்வாதம் உண்டுக்குள் இருக்கின்றது. என்றென்றும் குறைவில்லாத சுகத்தோடு நான் வாழ வேண்டும் என்று இதனை மறுப்பவர்களானா? ஆனால் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கவலை புரிகொண்டிருக்கின்றது, நாளைய வாழ்க்கைக்கு என்ன என்று. இது நமக்கு தெளிவாக அறிவிக்கின்றது, நாளைய வாழ்க்கை உங்கள் கைகளில் நிச்சயமாக இல்லை. இன்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதும் நேற்றைய வாழ்க்கைக்கு ஒப்பிடும் பொழுது நாளைய வாழ்க்கை தான். இன்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் கவலை கொண்டிருந்தீர்கள், நேற்று அந்த கவலை இன்று இல்லை. ஏனென்றால் நீங்கள் விரும்பினீர்கள், வேண்டாமே என்று விரும்பினீர்கள். அந்த வேண்டாம் என்ற வேண்டுதலை கொண்டிருந்தீர்கள். எனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்களோ நஷ்டங்களோ வேதனைகளோ ஏற்பட்டுவிட வேண்டாம் என்று நீங்கள் உங்கள் இறைவன் உங்களுக்கு அறிவித்ததை தன்னந்தனியாக விரும்பினீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு இந்த அளவில் உதவி செய்யக்கூடியவர் எவரும் இல்லை, மனதார உதவி செய்யக்கூடியவர் எவரும் இல்லை. அந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். அதன் பின்னரும் நீங்கள் மனிதர்களை இணை வைக்கின்றீர்கள், இவர்கள் உதவுவார்கள் என்று. நன்றாக தெரிந்து கொண்டே மனிதர்கள் எனக்கு உதவ மாட்டார்கள் என்று தெரிந்து கொண்டே, ஒருவன் நன்றாக இருந்தால் மற்றவர்களுக்கு பிடிக்காது என்று தெளிவாக தெரிந்து கொண்ட பிறகும் இவர் எனக்கு உதவுவார் என்று நாம் நம்புகின்றோமே, எந்த அடிப்படையை கொண்டு எந்த ஆதாரத்தை கொண்டு? நல்லறிவு கிடைக்கப்பட்டிருந்தும் அந்த நல்லறிவை நாம் இழந்துவிட்டோம். நோயினைகளுக்கு காரணம் என்னுடைய சுகவீனங்களுக்கு காரணம் அல்லது என்னுடைய பணம் பொருள் நொடித்து போவதற்கு காரணம், வியாபாரம் நொடித்து போவதற்கு காரணம், வறுமைக்கும் நோய்க்கும் காரணம் மனிதர்களை நம்புவது என்பதற்கு ஒரு சில ஆதாரங்கள் நமக்காக. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போன்று, நல்ல மாட்டுக்கு ஒரு சோறு என்பதை போன்று, மனிதர்களிடமிருந்து நாம் இவ்வளவு தீமைகளையும் இவ்வளவு அவர்களிடமிருந்து உள்ள பொறாமை கேடுகளையும் கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், இவர்களிடமிருந்து பாதுகாத்துக் கொள்வது என்ன என்பதுதான் என்னுடைய ஒரே கவலை. மனிதர்களுடைய பொறாமை கண்களுக்கு நான் இரையாகிவிடக்கூடாது என்று விரும்புகின்றேன். இதனை நீங்கள் மனிதர்களிடம் கேட்க முடியாது. நீங்கள் என்னிடம் பொறாமை கொள்ளாதீர்கள் என்று கூறினால் அப்பொழுது அவர்கள் நம்மை இகழ்வார்கள். அவர்கள் அதற்கு சாத்தியம் என்று கூற முடியாது. நான் உன் மீது பொறாமை கொள்ளவில்லை என்று கூறுவார்கள். நான் ஏன் உன் மீது பொறாமை கொள்ள வேண்டும் என்று கூறுவார்கள். ஆனால் நமக்கு தெரியும், நிச்சயமாக பொறாமை என்ற கெட்ட குணம் எந்த மனிதர்களிடத்திலிருந்தும் நீக்கப்பட்டதாக இல்லை என்று. அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயே பொறாமை ஏற்படும். ஒருவர் அதிகமாக சம்பாதித்து விட்டார் என்றால் குடும்பத்தார் ஒவ்வொருவருமே பொறாமை என்ற இந்த அடிப்படையில் பிளவுபட்டவர்கள்தான். தன்னுடைய பெற்றோர்களாக இருந்த போதிலும் சரியே, மகன் நன்றாக சம்பாதிக்கும் பொழுது தனக்கு தரவில்லை என்றால், மனைவி கொடுத்து விட்டான் என்றால் பொறாமை. மாமனார் மாமியார் பொறாமைப்படுவது இந்த சொத்தை அடிப்படை கொண்டதுதான். பையன் எக்கையிலாவது கட்டுப்போகட்டும், எனக்கு சொத்து வருதா, எனக்கு வருதா, வந்திருக்கக்கூடிய மனைவிக்கு போகுதாங்கிறதான் பிரச்சனை. அதை கொண்டுதான் அவ்வளவு கேடுகளும் கொடுமைகளும் ஒருவரை பிடிக்காது என்று நயவஞ்சகமாக அவர்களுக்கு என்னென்ன சூழ்ச்சிகள் செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். குடும்பத்துக்குள்ளேயே ஒருவர் நன்றாக இருப்பது மற்றவருக்கு பிடிக்காது என்று இருக்கும்பொழுது, அதுதான் சத்தியம் என்று இருக்கும்பொழுது, மனிதர்களை நாம் நம்ப முடியுமா, நம்பலாமா? உங்களுக்கான இந்த கேள்வி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தும். சிறிய அளவிலான நன்மையோ பெரிய அளவிலான நன்மையோ ஒருபோதும் அவர்கள் உங்களுடைய எண்ணத்திற்கு சத்தியமாக தாங்களும் அதை விரும்புகிறார், உங்களுக்கு நன்மை விரும்புகின்றோம் என்று கூற முடியாது, கூற மாட்டார்கள். டாக்டர் இருக்கிறாரு, அவருக்கு நோயாளிகள் இருப்பது விரும்புவாரால் எல்லாமே எந்த நோயும் இல்லாமல் சுகமாக இருப்பது விரும்புவாரால் கேட்டால் நோயாளிகளை விரும்புவார். எதுக்காக? எனக்கு பணம் வேணும். இறந்த பின்னரும் நோயாளிகளை நான் அவர் உயிரோடு இருப்பதை போன்று காட்டிக்கொண்டு சம்பாதித்துக் கொண்டிருப்பேன். இந்த டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் சுகமாக போறீங்களா? இலக்கு தவறாக இருக்கிறது, ஒருவருடைய மனநிலை தவறாக இருக்கின்றது. டாக்டர் எனக்கு உயிரை காப்பாற்றுவார், டாக்டர் நோய்களை விரும்புவாரே தவிர உயிரை காப்பாற்றுவோர் இல்லை. உங்களுக்கு இறைவன் கேட்கின்றான் உயிரை பற்றி யாருக்கு தெரியும்? எனக்கா, டாக்டர்களுக்கா என்று கேட்டால் நல்லறிவு இருக்கிறது, உயிரை பற்றி எவருக்கும் தெரியாது. இந்த கண்களை கொண்டு பார்ப்பது தவிர வேறு எதுவும் எவருக்கும் தெரியாது. ஆற்றல் உங்களுடைய மனதிலிருந்து உருவாக இருக்கின்றது. நல்லறிவாக வழிமுறை இறைவனம் இருக்கின்றது. இறை வழிமுறையில் நான் வாழ வேண்டும். அந்த இறை வழிமுறை அடுத்தவருக்கு துரோகம் செய்யாமல் வாழ வேண்டும். துரோகம் செய்தும் நயவஞ்சகத்தோடும் வாழ்வது இறைவனுக்கு விரோதமானது. நீங்கள் உங்களுடைய இலக்கை தவறவிட்டுவிட்டீர்கள். எவற்றையெல்லாம் பற்றி இறைவன் எச்சரிக்கை செய்கின்றானோ அவையெல்லாம் எனக்கு ஆதரவும் ஆறுதலும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோமே, இதில் தவறு இருக்கின்றது. மனிதர்களை நம்புவது உங்களுக்கு ஆறுதலும் ஆதரவுமா என்று கேட்டால் மனிதர்களை பற்றித்தான் பயமாகவே இருக்கிறது. அவர்களால் தான் எனக்கு இந்த நிலை. நயவஞ்சகமும் சூழ்ச்சியும் சூதும் வாதம் கொண்டு என்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை வந்து நான் எப்படி என்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று எனக்கு விளங்கவில்லை. இவ்வளவு பயங்கரமான சூழ்நிலைகளில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த நிலையிலும் வேண்டுதலோடு வேண்டும் என்று விரும்பக்கூடிய இறைவனுடைய பாதுகாப்பு எனக்கு வேண்டும் என்று விரும்பக்கூடிய அந்த வேண்டுதலில் நாம் நிலைப்பதில்லை. எப்படி இவர்களுடைய சூழ்ச்சிகளை முறியடிக்க முடியும் என்று நான் பிற மனிதர்களை நாடுகின்றேன். நான் உட்பட என்னுடைய யோசனைகள் ஆகின்றேன். நானும் மனிதனின் ஒரு வகையின்தான். எப்பொழுது மனிதனை நம்பக்கூடாதோ நான் என்னையே நம்பக்கூடாது. எனக்கும் அறிவு கிடையாது. எனக்கு அறிவு இருந்தால் நான் இந்த மனிதனை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. நான் கவலை கொண்டவனாகவும் பயப்படுபவனாகவும் இருக்கின்றேன். மனிதர்களுடைய சூழ்நிலையை கொண்டு, அவர்களின் சூழ்ந்துள்ள நிலையை கொண்டு அவ்விதமாக இருக்கும் பொழுது எப்படி நான் என்னையே நம்புவது? இயலாமையில் இருக்கக்கூடிய நான் இந்த நிலையில் கருதவிக்கக்கூடிய நிலையில் என் இறைவன் எனக்காக அறிவிக்கின்றான், கவலையும் கூடாது பயமும் கூடாது. கவலையும் பயமும் இல்லாத உலக வாழ்க்கை, இந்த உலகத்தில் வாழ்க்கை சொற்க வாழ்க்கை கிடையாது. மனதில் அவ்வளவு சுகம் தேவை, மனதிற்கு அவ்வளவு ஆற்றல் தேவைப்படுகின்றது. இந்த ஆற்றலை தருபவன் யார்? உடல் வேதனைகளை காட்டிலும் மனவேதனை மிக மிக மோசமானது என்பதை யாவரும் அறிந்திருக்கின்றோம். அப்படியானால் இந்த மனதின் மீது ஆதிக்கம் படைத்தவன் இறைவன் ஒருவனைத் தவிர யார் இருக்க முடியும்? படைத்தவன் அவன்தான். மனதை பார்க்க முடியாது, உங்கள் கண்களை கொண்டு அந்த அறிவை அடைய முடியாது. உயிரை பார்க்க முடியாது, உங்கள் கண்களை கொண்டு அந்த உயிருக்கு நீங்கள் எந்த விதத்திலும் நன்மையோ தீமையோ செய்திட முடியாது. மாறாக உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றது அகப்பார்வை. அந்த அகப்பார்வையில் கேள்வி திறனும் இருக்கின்றது, காதுகளும் அங்கிருக்கின்றன, கண்களுடைய பார்வைகளும் அங்கிருக்கின்றன. நீங்கள் உங்களுடைய அகப்பார்வையின் மீது நிலைத்திருக்க வேண்டும். அங்கு இறைவனுடைய வாக்குகள் உங்களுக்கு பேரருள் மிக்க இறை உணர்வாக அமைக்கப்படுகின்றது. இது உங்களுடைய தேவை என்று அந்த இறை உணர்வு உங்களுக்கு இப்பொழுது அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு எந்த விதமான நோய்களும் கூடாது, உங்களுக்கு வறுமை வரக்கூடாது. இந்த இரண்டும் உங்களுக்காக அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு அந்த இலக்கிற்கு உண்டான வழிகள் உங்களிடம் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. அந்த வழிகள் வேண்டும் தானே என்று கேட்டால் ஆம். அப்படியானால் வேண்டுதலில் இருந்தீர்களா என்று கேட்டால் இல்லை. ஏன்? இறை உணர்வையும் மறந்துவிட்டது. அங்கு யார் பேசிக் கொண்டிருப்பது என்று தெரியாமல் எனக்கு வறுமை வரக்கூடாது, எனக்கு நோய்கள் வரக்கூடாது என்று நான் எண்ணுகின்றேன், அது என்னுடைய எண்ணம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். அப்படியானால் வறுமை வந்துவிடுமோ, எனக்கு சுகவீனங்கள் அதிகமாகிவிடுமோ, நோய்கள் பற்றிக்கொள்ளுமோ என்று பயப்படுகின்றீர்களே, அதற்கு விரோதமாக இது யாருடைய எண்ணம்? ஒரே சமயத்தில் நல்லதையும் கெட்டதையும் நீங்கள் எண்ணுபவர்களா, அல்லது ஒன்று இறைவனுடையது இன்னொன்று உங்களுடையதா? அப்படியானால் நன்மைகள் இறைவனிடமிருந்து, தீமைகள் உங்களிடமிருந்து. ஏனென்றால் இயலாமை என்னுடையது. சகலவற்றின் மீதும் ஆற்றல் மிக்கவன் இறைவன் ஒருவன் தான். அவ்வாறு இருக்கும்போது உங்களுக்கு வறுமையும் தின்றக்கூடாது, நோய்களும் அண்டக்கூடாது என்று உங்களுடைய இறைவன் அறிவிப்பதை தவிர வேறு யார் இருக்க முடியும்? அந்த இறைவன் உங்களுடைய உள்ளத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கின்றான். ஏனென்றால் வார்த்தை வடிவங்களாக நான் கேட்பது, பிறகு உள்ளத்தில் கொண்டு வருவது. மனிதர்கள் கூறினார்கள், நான் உள்ளத்தில் கொண்டிருக்கின்றேன். ஆனால் உள்ளத்திலிருந்து உணர்வாக அமைத்து, அதனை விருப்பமாக அமைத்து, அது வேண்டும் என்று அந்த வேண்டுதலை கொண்டு அதுவும் அந்த பாஷையும் அறிவித்து, பின்னர் உங்களுக்கு அது விருப்பமாக, அது தேவையாக, அத்தியாவசியமாக அது உங்களுக்காக அமையக்கூடிய அந்த நாள் வருவதற்கு முன்பாக, பல காலங்களுக்கு முன்பாக உங்களுக்கு நோய் நொடி வரக்கூடாது என்று அறிவிக்கின்றான். நொடி என்பது வறுமை, நோய் என்பது சுகவீனம். இந்த இரண்டும் கூடாது என்று இறைவன் அறிவிக்கின்றான். இறைவனிடம் இருந்துள்ள வாக்கு. நாம் அனைவரும் இறைவனை நம்பிக்கை கொண்டவர்கள், கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் என்று ஒவ்வொருவரும் கூறுவோம். நம்பிக்கை இருக்கிறதா என்று கேட்டால் கடவுள் நம்பிக்கை இருக்கிறது. எவ்வளவு இருக்கிறது என்றால் 100% நான் நம்புவேன் சொல்லுவாங்க. ஆனால் அவர்கள் 100% இல்லை, 0% கூட நம்புவது கிடையாது. என்னிடம் இருக்கக்கூடிய சத்தியம் இறைவனிடமிருந்து, நன்மைகள் இறைவனிடமிருந்து, அது எனக்கு உரியதல்ல. அவன் அந்த இலக்கை தீர்மானிக்கின்றான். அந்த நாள் அறிவிக்கப்பட்ட அந்த சுகத்தினுடைய நாள், தேவைகளுடைய நாள், விருப்பத்தை நான் வேண்டுகின்றேன். அந்த நாளும் கிழமையும் நேரமும் இறைவனிடம் இருக்கிறதை தவிர அது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டதில் இல்லை. ஆனால் அவன் அறிவிக்கப்பட்டது சத்தியம், அந்த நேரத்தில் அது நிறைவேறும். எனவே நீங்கள் உங்களுடைய நன்மைகளில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களே, இப்பொழுதும் அது இறைவன் கொடுத்தது தான். உங்களுடைய கஷ்டங்களிலும் தீமைகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களே, அது நீங்கள் உங்கள் கைகளால் உங்கள் அறிவால் சம்பாதித்தது தான். மனிதர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அறிவு ஒரு பெரும் சோதனையாக இருக்கின்றது. உங்களுடைய உள்ளத்தில் இருப்பதோ இறைவனுடைய வாக்கு. அந்த இறை உணர்வின் மீது நீங்கள் நிலைத்திருங்கள், வேண்டும் என்ற வேண்டுதலோடு நிலைத்திருங்கள். அதனை சர்வசாதாரணமாக நிறுத்த வேண்டாம். நோய்கள் வரக்கூடாது உங்களிடம் இல்லை, அந்த நோய்கள் வரக்கூடாது என்ற அந்த மாபெரும் இறையாற்றல் உங்களிடம் கிடையாது. நான் நோய்களிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வேன் என்று தடுப்பூசிகளை போடுகின்றார்கள், அது மரணத்தையே கொண்டு வருகின்றது. ஒன்றல்ல, இரண்டல்ல, பல்லாயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான குழந்தைகள் இறந்திருப்பதை இன்று வரையில், எப்பொழுது இந்த ஊசி ஆரம்பித்தார்களோ அதிலிருந்து இன்று வரையில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவ்வளவு நமக்கு மறைக்கப்பட்டுவிட்டது. காரணம், மருந்துகள் விற்பனையாக வேண்டும், மருந்து கம்பெனிகள் வாழ வேண்டும், டாக்டர்கள் வாழ வேண்டும். உங்களை கொண்டுதான் உங்களுடைய உயிரை பணையம் வைத்துதான் நீங்கள் வஞ்சிக்கப்பட வேண்டும். உங்களிடமிருந்து சொத்துக்கள் உங்களை விட்டும் நீங்க வேண்டும். பிறகு உங்களை குற்றீரம் குளிரமாக ஆக்கி நீங்கள் மரணிக்கும் தருவாயில் அதனையும் உபயோகப்படுத்திக் கொண்டு டாக்டர் உங்களிடமிருந்து பணம் கறக்க வேண்டும். கடைசியில் உங்களுக்கு இழிவான நிலையும் கடன்பட்ட நிலையும், குடும்பத்தாரையும் கடனுக்குள்ளாக்கிவிட்டு நோயும் குணமாகாமல் இறக்கக்கூடிய அந்த இன்டென்சிவ் கேர் யூனிட், அங்கு உங்களுடைய மரணம், துர்மரணம் நிகழும். இறைவனை நம்பி உங்களுடைய மரணம் நிகழவில்லை, மனிதர்களை நம்பி அவர்களுடைய பொய்யான வாக்குகளை ஏற்றுக்கொண்ட பிறகும் நான் நீயே என்னை காப்பாற்று என்று கூறினேன். என்னுடைய அறிவு எந்த அளவுக்கு இறங்கிவிட்டது? டாக்டர்களுக்கு உயிரை பற்றி தெரியாது என்று தெரியும், அதன் பிறகும் டாக்டர்கள் தான் உயிரை காப்பாற்றுவார்கள் என்று கூறினீர்கள். காரணம், டாக்டர் சொன்னார் நான் உயிரை காப்பாற்றுவேன் ஆரம்ப முதலாக என்ன வந்துவிட்டார் என்று. அந்த ஆரம்ப முதலாக என்பது கர்ப்பத்திலிருந்து நான் அவளை கவனிக்கப் போகின்றேன். அந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த உயிருக்கு இவர்கள் பாதுகாப்பளிப்பவர்களா? அந்த உயிரை இவர்கள் உருவாக்குவார்களா அல்லது தாய் அந்த உயிரை உருவாக்கிக் கொண்டிருக்கிறாளா? கிடையாது. தெளிவாக தெரியும், உயிர் இறைவனால் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பது தெரியும். உயிரை பார்க்க முடியாது, உயிரிலிருந்து உடல் விளைகிறது. ஒவ்வொருவருக்கும் தெரியுமா தெரியாதா? நிச்சயமாக தெரியும். இந்த உயிர் பார்க்க முடியாத ஒன்று உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்றால், இது மாபெரும் இறைவன் ஆற்றலை கொண்டு உங்களுக்கு அறிவிக்கப்படக்கூடிய மிகப்பெரும் ஞானங்கள் இல்லையா? படிப்பறிவா இந்த ஞானங்களா? உயிர் என்ற ஒன்று இருக்கிறது என்பது, அந்த உயிரை பற்றி எவனுக்கும் தெரியாது, ஒரு காலம் அதை பார்க்க முடியாது. அதனை உருவாக்குவதற்கு மனிதர்களுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. படைப்பாளன் ஒருவன் மட்டும்தான் என்பதை நீங்கள் அறிந்தவர்களா அறியாதவர்களா? ஒரே ஒரு உயிரணு, அந்த உயிரணு வளர்ந்து ஒரு குழந்தையாக உருவாகின்றது. அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு உறுப்பும் அந்த உயிரோட்டத்திலிருந்து உருவாகிறது. அந்த உயிர் இவ்வளவு உறுப்புகளையும் படைக்கிறது, உண்மைதானே? அப்படியானால் அந்த குழந்தை பிறந்த பிறகு ஒவ்வொரு உறுப்பினும் சில பாதகங்கள் உருவாகுகிறது, நோய்களாக. அப்படி என்றால் உயிரோட்டத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றதா? அந்த உடல் உறுப்புகளில் உயிரோட்டத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் உடல் உறுப்புகளில் சிதைவு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறதா என்று கேட்டவர்கள் பதில் என்ன? ஞானங்களை கொண்டு வாழ வேண்டும், கழுதை படிப்பை கொண்டு வாழக்கூடாது, படிப்பறிவை கொண்டு வாழக்கூடாது. ஞானங்களும் உயர்வான அந்த மாபெரும் ஆற்றலோடு இணைந்திருக்கின்றது. உங்களுடைய அறிவு கீழ்த்தரமான பட்டு பாதாளத்தில் செல்லக்கூடிய அந்த பெருமையையும் வீண் பகட்டையும் கொண்டு அடங்கியிருக்கின்றது. உங்களுடைய அறிவு இப்பொழுது நோய்களுக்கு காரணமாக இருக்கக்கூடியது. அந்த உயிராற்றலினுடைய இழப்பா, பலகீனமா, அல்லது சம்பந்தமில்லாமல் உடல் உறுப்புகள் மோசமாகிக் கொண்டிருக்கின்றனவா? உயிர் சம்பந்தம் இல்லாமல் ஞானங்கள் அறிவிக்கப்படுகின்றன. அந்த ஞானங்கள் புதிதாக அறிவிக்கப்படவில்லை, உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்ததுதான். நீங்கள் மறந்துவிட்டீர்கள். மறந்துவிட்ட உண்மையை நாம் நினைவூட்டுகின்றோம் இப்பொழுது. நமக்குள்ளாக கேள்வி மூலமாக அந்த ஞானங்கள் நினைவூட்டப்படுகின்றன. கேள்வி ஞானங்களில் வாழ வேண்டுமே தவிர, அறிவின் பெருமையில் ஒரு காலம் நாம் வீழ்ந்து போக வேண்டாம். உயிர் என்பது ஞானம், ஏனென்றால் மனிதர்களுடைய அறிவுக்கு எட்டாதது. ஆனால் கண்டிப்பாக இருக்கிறது, அறிவித்தவன் இறைவன். ஒவ்வொரு உறுப்பாக பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்டாக பார்த்துட்டு இருக்கணும். இந்த ஸ்பெஷலிஸ்ட் என்னை கிட்னி கவனிப்பார், இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட் என்னை ஹார்ட்டை கவனிப்பார், இன்னொரு ஸ்பெஷல் லிவர் கவனிப்பார் என்று ஒவ்வொருவராக. கடைசியில் உயிர் ஊசலாடும் பொழுது உயிர் பாதுகாக்க வேண்டும், உயிர் வாழ வேண்டும் என்று விரும்புவீர்கள். அன்று உங்களுடைய உயிரை பாதுகாப்போம் யார்? இவ்வளோ நாளும் எனக்கு கிட்னி முக்கியம், ஹார்ட் முக்கியம் சொல்லிட்டு இருந்தீங்க. எல்லாம் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்டாக வந்து ஒவ்வொரு உறுப்பும் எடுத்தாச்சு, வேற உறுப்பு வச்சாச்சு. கடைசியாக உயிர் போகப்போவது நான் வாழ வேண்டும், இதுவரைக்கும் வாழ்ந்தது வாழ வேண்டும் என்று விரும்பியது என்ன? இப்பொழுது வாழ வேண்டும் என்று விரும்பியது என்ன? இப்பொழுது உயிர் வாழ வேண்டும் என்று விரும்புகின்ற உயிரை காப்பாற்றுவது யார் என்று கேட்கும்போது, நீங்கள் உங்கள் கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் என்று டாக்டர் கைப்ப சென்று கொண்டிருப்பார். அந்த உயிரை காப்பாற்றிட்டு கூறும்பொழுது அந்த டாக்டருடைய முகம் இழிவை அடைவதை நீங்கள் பார்ப்பீர்கள். என்னால் முடிந்ததுதான் செய்ய முடியும் என்று அன்று சத்தியத்தை ஒட்டுக்கொள்வார். அதற்கு முன்பாக நான் படித்தவன் என்று ஊர் முழுக்க நம்ப வைத்துவிட்டு பிணத்தை அறுத்து பார்த்து உறுப்புகளை மட்டுமே பார்த்து பழகிவிட்ட இவர்களுக்கு எப்படி உயிரோட்டம் உள்ள ஒரு மனிதனை பார்க்க தெரியும்? அக்குவேராக ஆணிவேராக உடல் உறுப்புகளை நான் கூறுபட்டு பார்த்து விட்டேன் என்று கூறுவதன் காரணமாக இவர் டாக்டரா, இவர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரா, அல்லது அட்டாப்சி டாக்டரா, பிண பரிசோதனை செய்யக்கூடிய டாக்டரா, அல்லது உயிரை வாழ வைக்கக்கூடிய டாக்டரா? பிணத்தை பார்த்து விட்டு வந்துட்டு எப்படி உயிரோட்டம் உள்ள ஒரு மனிதனை பார்க்க முடியும்? அப்பொழுதும் உயிர் நீக்கப்பட்டு வெறும் பிணமாக அந்த உறுப்பை மட்டும்தான் பார்க்கின்றால் உயிர் தான் காரணம் அந்த உறுப்பை வாழ்வதற்கு என்று தெரியாத நிலையில் இவர்கள், நான் உங்கள் உயிரை காப்பாற்றுகின்றேன் வாருங்கள். என்ன காப்பாற்ற வேண்டும் என்றால், எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கின்றதோ, எதன் காரணமாக வழி இருக்கிறதோ, அந்த உறுப்பை நீக்கிவிட்டால் நீங்கள் நோயிலிருந்து தீர்ந்து விட்டீர்கள், நீங்கள் நோய்களில் இருந்து விடுபட்டு விட்டீர்கள் என்று கூறுகிறார்களே. அந்த உறுப்பை பாதுகாப்பதற்குத்தான் நாம் சென்றோம் என்று அந்த நிலையில் கூட இல்லை நம்மிடம். வெட்டி எடுத்துவிட்டால் எல்லாம் நன்றாகிவிட்டது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோமே, இது நல்லறிவா அல்லது என்னுடைய ஞானங்களுக்கு நான் இழைத்து கொண்ட கேடா என்று கேட்டால், நிச்சயமாக ஞானங்களை இழந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் அறிய வேண்டும், ஞானங்களில் நீங்கள் வாழ வேண்டுமே தவிர, அறிவை கொண்டு நீங்கள் வாழ்வது என்பது பிணமாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உயிரோட்டம் என்ற ஒன்றை நீக்கிவிட்டு வெறும் உறுப்புகளையும் உடல் அமைப்பையும் பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நிச்சயமாக அந்த உடல் உறுப்புகள் உங்களுக்கு உதவாது. கண் பார்வையை மங்கிக் கொண்டிருக்கிறது என்று நீங்கள் பார்க்கின்றீர்கள். இந்த கண் பார்வைக்கு உயிரோட்டம் குறைவாக இருக்கின்றதா அல்லது கண் பார்வை பொங்கிவிட்டது என்று கேட்டால், உங்களுடைய உடலின் இயக்க சக்தியாக இருக்கக்கூடிய இந்த உயிரோட்டம் பாதிக்கப்படும் பொழுது கண் பார்வை மங்கம். எனக்கு எப்பொழுது பசி ஏற்படும் என்று கேட்டால், என் உடல் சக்தி குறைந்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு உணவு வேண்டும், அதிலிருந்து சக்தி பிறக்க வேண்டும். இது என்னுடைய இயக்கங்களுக்கு உதவும். ரெண்டு மூன்று நாள் பட்டினி கிடக்கின்றேன், தண்ணி கூட குடிக்கல. கண் பார்வை அந்த பசி மயக்கத்தில் மங்குகிறது, உயிரோட்டம் குறைந்து கொண்டிருக்கின்றது, இயக்க சக்தி குறைந்து கொண்டிருக்கின்றது, உணவு இல்லை, என் கண் பார்வை மங்க ஆரம்பிக்கிறது. இப்பொழுது ஒரு கவலம் உணவு அல்லது ஒரு விழுக்கு தண்ணீர் குடித்ததும் அந்த கண் பார்வை தெளிவாகுமா ஆகாதா என்று கேட்டால் தெளிவாகும். இப்பொழுது உயிரோட்டத்தின் காரணமாக கண் பார்வை மங்கியதா, அல்லது அந்த உயிரோட்டத்திற்கு எந்த விதமான சம்பந்தமே அந்த உறுப்பு உங்களை விட்டும் பதிவைக்கொண்டிருக்கிறதா என்று கேட்டால் உயிரோட்டம் வேண்டும். பத்து நாள் பட்டிகள்னா உயிரை போயிடும், நிச்சயமா உயிர் போயிடும். அப்படி என்றால் ஒவ்வொரு உடல் உறுப்பும் செத்து விட்டது, இயக்கம் குறைந்து விட்டது, இறந்து போவோம் பட்டியின் காரணமாக. உணவு முக்கியமா, மருந்து முக்கியமா? நீங்கள் மருந்துகள் முக்கியம் என்று கூறும் பொழுது, மருந்து தான் காப்பாற்றும் என்று கூறும் பொழுது, நீங்கள் ஒரு மாசம் மருந்து மட்டும் சாப்பிடுங்க, உணவு சாப்பிடாது. உணவு தான் முக்கியம் என்று கேட்டால் உணவு மட்டும் சாப்பிடுங்க, மருந்து சாப்பிடாதீங்க, நூறு வருஷம் வாழும். தெளிவாக இருக்கக்கூடிய ஞானங்களை எப்படி நாம் இழந்துவிட்டு அரைகுறையாக மருந்துகளையும் உணவையும் சாப்பிட்டுக் கொண்டு இந்த மருந்துகளால் தான் வாழ்கின்றோம் என்று கூறுகின்றோமே, தெளிவாக அறிய வேண்டி ஒரு பத்து நாள், நூறு நாள், முப்பது நாள் என்று உங்களுக்கு வகுத்துக் கொள்ளுங்கள். முப்பது நாள் நான் உணவு மட்டும் சாப்பிட்றேன், மருந்து தொட மாட்டேன், வாழ்வீங்களா இல்லையா? முப்பது நாள் நான் மருந்து மட்டும் தான் சாப்பிடுவேன், உணவு சாப்பிட மாட்டேன், வாழ்வேன்னா இல்லையா? அந்த மருந்தை முழுகிறதுக்கும் தண்ணி தேவை, தண்ணி கூட கிடையாது, எச்சரிக்கையும் முழுகும். ஏன்னா தண்ணியும் உணவின் அடிப்படையில் யார் படைப்பார்கள், யார் வாழ்வார்கள்? ஞானங்களுக்கு வந்த கேடு புத்தக அறிவை நம்பியது, மனிதர்களுடைய எழுத்தறிவை நம்பியது, சைத்தான்களுடைய அறிவை நம்பினோம். ஞானங்களில் வாழ்ந்தால் நோயும் கிடையாது, நொடித்து போகுதலும் கிடையாது, நோய் நொடியின்றி, வலிமையின்றி, வியாதிகளின்றி வாழ வேண்டும் என்று நீங்கள் உங்களுடைய இலக்கை இறைவன் நிர்ணயித்தானே, அந்த இலக்கின் பக்கம் திரும்புங்கள். மனிதர்களின் பக்கம் திரும்பாதீர்கள். ஞானங்களில் மட்டும்தான் வாழ முடியும், அறிவை கொண்டு வாழ முடியாது. அறிவை கொண்டு உங்களுக்கு பலகீனமும் நோய்களும் வேதனைகளும் இன்னும் அரற்றலும் குழம்பல்களும் இறுதியில் மரணமும் மரண ஓலமும் தான் மிச்சம். உங்களுடைய ஞானங்களின் பக்கம் திரும்புங்கள். பார்க்க முடியாதது எதுவோ அதனை நீங்கள் நம்புங்கள். உள்ளத்தை பார்க்க முடியாது, அதில் இருக்கக்கூடிய செய்திகள் தான் முக்கியம், அது மட்டும்தான் உண்மை. உள்ளத்தின் வழிதான் இறை வழி. அந்த உணர்வை நீங்கள் நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். இறை உங்களுக்காக அறிவிக்கப்பட்டுவிட்டது நோய்கள் கூடாது என்று. ஆனால் உங்களுடைய அறிவு கூறும், நோய்கள் வரத்தான் செய்யும். அதற்கு மருந்துகளை சாப்பிட வேண்டும். உயிருக்கு மருந்தா? உயிரை பார்க்க முடியுமா? அப்படியானால் பார்க்க முடியாத அந்த உயிரோட்டம் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த உயிரோட்டத்திற்கு உறுதி சேர்ப்பது உங்களுடைய நம்பிக்கையா அல்லது சந்தேகங்களா? அந்த நம்பிக்கை இறைவன் அது விதித்த விதியின் மீது, அந்த இலக்கின் மீது அமைய வேண்டுமா? நீங்கள் கற்பனையாக செய்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு மரணம் என்றால் வரத்தான் செய்யும், விதி என்றால் இருக்கத்தான் செய்யும், கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் என்று கூறுகின்றீர்களே. கஷ்டங்கள் வந்துவிட்டால் போக வேண்டும் என்று ஏன் விரும்புகின்றீர்கள்? பின்னர் வாழ்க்கை என்றால் மேலும் பள்ளம் நிறைந்ததுதான் இந்த தத்துவம் பேசிக் கொண்டிருப்பீர்கள். வாழ்க்கை என்றால் கஷ்டங்களும் வேதனைகளும் துன்பங்களும் இன்பங்களும் மாறி மாறி வரும் என்று கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். அப்படி நீங்கள் கூறு உண்மையானால் அந்த கஷ்டத்தை நீங்கள் நடைவிக்கப்பட்டுவிட்டால் அந்த கணமே சீக்கிரமே போக வேண்டும் என்று விரும்புகின்றீர்களே, இதனை முன்பாக விரும்பியிருக்கலாமே. வீணான இந்த பேச்சுக்களை விட்டுவிட்டு கஷ்டங்களும் வேதனை வரத்தான் செய்யும் என்று கூறினீர்களே, நீங்கள் சொன்னதற்கு வந்திருக்கிறது. இப்பொழுது அதை அனுபவிக்க வேண்டுமா, போக வேண்டும் என்று விரும்ப வேண்டுமா? இல்லை, போக வேண்டும் என்று விரும்ப வேண்டும். அதுதான் முக்கியம் என்றால் முன்னரே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட ஞானங்களாக வர வேண்டாம் என்று, கஷ்டங்கள் வேண்டாம் என்று. ஏன் அப்படி தத்துவம் பேசுகிறீர்கள்? கிறுக்கர்கள் தத்துவம் பேசுவார்கள், நன்றி கெட்டவர்கள் தத்துவம் பேசுவார்கள், பெருமை கொண்டவர்கள் தத்துவம் பேசுவார்கள். சத்தியம் பேசுங்கள். சத்தியத்தின் மீது நீங்கள் நடைமுறைகள் உங்களுடைய வார்த்தையை மேற்கொள்ளுங்கள். அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் வீண் புகழ்ச்சிக்காக வேண்டிய உங்களுடைய வார்த்தைகளையும் உங்களுடைய நேரங்களையும் செலவு செய்யாதீர்கள். நமக்கு நாமே அநியாயமாக, நிச்சயமாக இறைவன் நமக்கு அநியாயம் செய்யவில்லை, நாம் நமக்கு அநியாயம் செய்து கொண்டவர்களாக இருக்கின்றோம். இன்று விரும்பங்கள், உங்களுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்தை, ஞானத்தை விரும்பங்கள். எனக்கு நோயும் வேண்டாம், நொடியும் வேண்டாம் என்று விரும்புங்கள். சுகவீனங்களும் வேண்டாம், வறுமையும் வேண்டாம் என்று விரும்புங்கள். என்ன குறைந்துவிடப் போகின்றது? கொஞ்சம் பெருமையை உடனே அவ்வளவுதானே. இறை உணர்வுக்கு கொஞ்சம் பணியும் அவ்வளவுதானே, யாருக்கு தெரிய போகுது, இறைவனுக்கு தானே பணியுது, இங்கே என்ன உங்களுக்கு கஷ்டம் வந்து போகுது. அப்படியே அறிவுறுத்தி விட்டது, எனக்கு எல்லாம் தெரியும் என்று, டாக்டர்களுக்கு தெரியும் என்று. தெரியுமே, டாக்டர்களுக்கு உயிரை பற்றி ஒன்றும் தெரியாது என்று தெரியுமே. உங்களுக்கு வைத்தியம் பார்ப்பதற்கு முன்பாக உங்கள் உயிருக்கு நான் உத்தரவாதம் இல்லை என்று கையெழுத்து வாங்கி கொண்டு தானே உங்களுக்கு வைத்தியம் ஆரம்பிப்பார்கள். இவர்களையா நம் உயிர்கள்? எப்படிப்பட்ட இறைவனுடைய சாபக்கேட்டுக்கு ஆளாகிவிட்டோம் மனிதர்களின் நம்பியதன் காரணமாக என்பதை நான் இன்று அறிய வேண்டும். அடுத்ததற்கு மனிதர்களை நம்பாதீர்கள். உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு விரோதிகள் இருக்கின்றார்கள். உங்களுடைய மக்களும் உங்களுடைய செல்வமும் உங்களுக்கு பகிரங்கமான சோதனை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எவற்றை நீங்கள் மறுப்பீர்கள் இதில்? எனினும் சத்தியத்தையே மறுத்து வாழ்ந்து கொண்டிருந்த நாம், உனக்கு நன்மையை தவிர நான் விரும்பவில்லை, என்னை நம்ப மாட்டாயா என்று கேட்பார்கள். தங்களுடைய சத்தியங்களை தங்களுடைய பொய்களுக்கு கேடயமாக ஆக்கிக் கொண்டு உங்களை இறைவனுடைய பாதையிலிருந்தும் இறை உணர்விலிருந்தும் வேண்டுகளிலிருந்தும் வழிகெடுப்பார்கள். இறைவன் இறைவன் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் நீ மாய்ந்து போவாய். உன்னுடைய அறிவையும் உயர்படுத்த வேண்டும். எதற்காக இறைவன் அறிவை கொடுத்திருக்கின்றான் ஒவ்வொருவருக்கும் என்ற கேள்வியும் கேட்கிறீர்கள், அப்படித்தானே? இப்பொழுது ஒட்டுமொத்தமாக கேட்கின்றேன், உங்களுடைய அறிவு உங்களுடைய வாழ்க்கை முழுமைக்கும் போதுமா என்று. நாளைய வாழ்க்கையின் துன்பங்கள் என்று அறிவிக்கப்படுகின்றது, அதை நீக்கிக் கொள்வதற்கு அறிவு இருக்கிறதா, வேண்டாம் என்ற பயம் மட்டும் இருக்கிறதா என்று கேட்டால் கவலையும் பயமும் தான் மிஞ்சியிருக்கின்றது. ஏன் உங்களுக்கு அறிவு இருக்கிறதே, எதற்காக இறைவன் அறிவை கொடுத்தான்? அந்த அறிவை கொண்டு நீங்கள் உங்களுடைய கவலைகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுவிட்டது, சீர்படுத்திக் கொள்ளலாம் தானே என்று கேட்டால் எந்த ரூபத்தில் எந்த திசையிலிருந்து எப்பொழுது கவலை வரும் என்று தெரியவில்லையே என்று. அப்படியானால் அறிவித்தது யார்? யார் பக்கம் திரும்ப வேண்டும்? உங்களுடைய அறிவின் பக்கமா அல்லது இறை உணர்வின் பக்கமா? வேண்டுதலாக ஆக்கிக் கொண்டு தீமைகள் நிகழ வேண்டாம் என்று அந்த வேண்டுதலை கொண்டு நீங்கள் வாழ வேண்டுமா, அல்லது என் அறிவை கொண்டு நான் வாழ வேண்டுமா? எதற்காக அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் உங்களுடைய அறிவு உங்களுடைய வாழ்க்கைக்கு போதாது என்பதை அறிவதற்காக வேண்டி, பணிவை மேற்கொள்ளுங்கள் என்பதற்காக வேண்டி. இறை உணர்வின் முன்பாக பணிவை மேற்கொள்ளுங்கள். ஃபார் இன் டோட்டல் அப்ஜெக்ட் சண்டர் யூ நோ வே டு பி ப்ரவுட் ஆஃப் யுவர் செல். யார் தங்களை இறைவனுக்கு மிகைத்தவர்களாக, என் அறிவு இருக்கிறது என்ற சோதனைக்காக கொடுக்கப்பட்ட ஒரு அறிவை, இந்த அறிவை கொண்டு ஒரு நிமிஷம் வாழ முடியாது உன்னால் என்று, சுகத்தோடு வாழ முடியாது என்ற அந்த அறிவை கொடுத்து இதிலிருந்து விலகி என் பக்கம் திரும்புங்கள் என்பதற்காக அந்த அறிவை கொடுத்தான். அதை உபயோகப்படுத்துவதற்காக அல்கள், அதை விலக்கிக் கொண்டு புறக்கணித்து இறைவன் பக்கம் சார்ந்து அவனுக்கு நன்றியோடு பயபக்தியோடு வாழ்வதற்காக வேண்டி அந்த அறிவை கொடுத்தான். பிறகு என்னால் நீ கேட்டாய், உன்னால் நான் கேட்டேன் என்று நாம் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாக்குவாதம் இறை உணர்வுக்கு முன்பாக செல்லாது. நீங்கள் எதனை நிராகரித்தீர்களோ அதனுடைய கேடுகளை நீங்கள் கொஞ்சம், அது உங்களுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது, சுவைத்து பாருங்கள் என்று. இப்பொழுதும் நமக்கு பல விதமான கஷ்டங்களும் நோய்களும் இருக்கின்றன, பல விதமான வறுமையின் சூழல்களின் நெருக்கடிகள் இருக்கின்றன. இப்பொழுது கொஞ்சம் விசாலமான வாழ்க்கை சில பேருக்கு இருந்தாலும் சரி, நாளைக்கு நெருக்கடியான வாழ்க்கை உண்டு என்பதை பயப்படாதவர்கள் யாரும் இல்லை. அறிவிக்கப்பட்ட உண்மை அது, சத்தியம் அது. யார் ஒருவராது மறுக்க முடியுமா? நாளைய வாழ்க்கையின் கவலையும் பயம் இல்லை என்பதை என்று சொல்ல முடியுமா என்று கேட்டால் இல்லையா? இன்று இருக்கக்கூடிய பணத்திமிரில், ஆதிக்க திமிரில் எனக்கு எதுவும் நடக்காது என்று எண்ணலாம். ஆனாலும் ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு மனிதர்களிடம் எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, லட்சக்கணக்கான கோடி ரூபாய்கள் சம்பாதித்து விட்டது, இன்னமும் எதுக்காக சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன், இதை நம்ப முடியலன்றன? 100 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க கூட வாழ்ந்துட்டு, லட்சக்கணக்கான கோடிகளை சம்பாதிச்சுட்டு இன்னும் சம்பாதிச்சுட்டு எதுக்காக? தெரிய வேண்டாம், உள்ளுக்குள்ள பயம் இருக்குது, எந்த சமயத்தில் காணா போகணும். கருத திங்கிற இந்த பேப்பர் தான் உங்களுக்கு வாழ்க்கை, நோட்டு உங்களுக்கு வாழ்க்கை. மனதை மேற்கொள்ளும், மனதில் இருக்கக்கூடிய இலக்கை மேற்கொள்ளும். உங்களுடைய நல்லறிவுக்கு என்று உதாரணங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. நல்லறிவு என்பது ஞானங்கள், கெட்டறிவு என்பது நீங்கள் படித்ததும் கேட்டதும் பார்த்ததும் அனுபவித்ததும் கேள்விப்பட்டதும், இவ்வளவையும் விளக்குங்கள். நீங்கள் இறைவனை வழிபட்டவர்கள். உங்களுடைய அறிவையும் மனிதர்களுடைய போக்குகளையும் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கும் வரையில் நாம் இறைவனை நிராகரித்தவர்கள். நிச்சயமாக இன்று இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறு சிறு கவலையும் பயமும் நாளைக்கு நிகழ்வுகளாக உங்களுக்கு விதிக்கப்பட்டுவிட்டது. அந்த நிகழ்வுகள் நிகழ்வதற்கு முன்பாக இன்று நீங்கள் உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். ஞானங்களின் என்னுடைய வாழ்க்கை இருக்கின்றது, அந்த ஞானங்கள் உங்களுக்காக அனுமதிக்கப்பட்டதல்ல, வேண்டிப் பெற வேண்டியது. அதில் இருக்கக்கூடிய இலக்குகள் உயிரோட்டம் நிலைக்க வேண்டும், கடைசி மூச்சு வரையில் உயிரோட்டம் நிலைக்க வேண்டும். அதில் பலவீனம் ஏற்பட்டு நான் நோய்வாய்ப்பட்டு என்னுடைய உடல் கஷ்டங்களில் நான் அவதிப்படக்கூடாது, உயிரோட்டம் நிலைத்திருக்க வேண்டும். கண்டிப்பாக மரணம் நிச்சயம், அந்த மரணம் என்ற நிலை ஏற்படும் வரையில் இறைவன் கொடுத்த அந்த உயிரை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எந்த விதமான பலவீனத்திற்கும் அதை உட்படுத்தாமல் பயமும் கவலையும் கொண்டிருக்கும் பொழுது உயிரோட்டம் பதறமா இல்லையா? அச்சத்தின் அதிர்ச்சியின் உச்சக்கட்டத்தில் ஒரு செகண்ட் உயிரோட்டம் உங்களுக்கு பிரியமா பிரியாதா? அப்படி என்றால் அதற்கு ஆக கடைநிலை இருக்கக்கூடிய அந்த ஒரு உயிரோட்டத்தை, அந்த பயத்தை, அந்த கவலையை நான் நீக்கிக் கொள்ள வேண்டுமா இல்லையா? கவலையிலே உச்சகட்டம் அதிர்ச்சி, பயம் பயத்தின் உச்சகட்டம் அதிர்ச்சி, கவலையிலிருந்து என்னுடைய உயிரோட்டம் பாதிக்க ஆரம்பிக்கின்றது. அதிர்ச்சியின் உயிரோட்டம் பிரிந்து போகும் என்னை மனம் உயிரை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது. மனதில் இருக்கக்கூடிய நம்பிக்கை இறை உணர்வின் மீது, இறைவன் மட்டும்தான் என்ற இப்பொழுது அந்த அருபமான மகா சக்தியை உங்களுடைய உள்ளத்தில் கொள்ளுங்கள். பார்க்கக்கூடிய பொருள்கள் அடியும், இறை உணர்வு பார்க்க முடியாது, மனதை பார்க்க முடியாது, உயிரை பார்க்க முடியாது, நம்பிக்கையை பார்க்க முடியாது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கை அடித்தளம், அதனுடைய அடிப்படை. ஞானங்கள் அடிப்படையாக இருக்கின்றன. அறிவு என்பது மேலடைந்துவிட்ட நுரைகள் போன்றது. அசுத்தமும் அடுக்கும் அசிங்கமும் உங்களுடைய அறிவு, அது வெள்ளையாக தோன்றுகின்றது. நுரை அவ்வளவும் அசிங்கமானது. உங்களுக்கு நன்மை பயப்பதெல்லாம் அடித்தளத்தில், நான் பெருமை பாராட்டிக் கொண்டிருப்பது நுரைகளை போன், அது வெள்ளையாகத்தான் தெரிகிறது. அது அசுத்தம் என்பதை அறிந்தவர்கள் புரிந்து கொள்வார். உங்களுடைய நுரைகளை கொண்டு நீங்கள் வாழாதீர்கள். இயக்கத்தின் அடித்தளமாக இருக்கக்கூடிய வேண்டுதலுக்குரிய இறை உணர்வு அடகான செய்திகள் உங்களிடம் இருக்கின்றன, அது ஞானங்கள். நாளைய விஷயத்தை நீங்கள் அறிய மாட்டீர்கள். இருப்பது அவ்வளவு நாளைய விஷயத்தை பற்றி மட்டும்தான், நேற்றைய விஷயத்தை பற்றி அல்ல. என்னுடைய அறிவெல்லாம் நேற்றைய விஷயத்தை பற்றி, என்னுடைய தேவையெல்லாம் ஞானங்களாக இருக்கக்கூடிய நாளைய விஷயங்களை பற்றி. நான் வாழ்வது மிச்சமுள்ள மீதமுள்ள எஞ்சியுள்ள நாட்களுக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நேற்றைய வாழ்க்கைகள் நான் வாழவில்லை. கடந்த கால அறிவு நாளைய வாழ்க்கையில் என்ன நிகழுமோ என்று தெரியாத அந்த ஒரு சூழ்நிலையை எட்டி கூட பார்க்கின்ற நிலையில் இந்த சத்த அறிவை கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கைக்கு நான் உபயோகப்படுத்த முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஒரே படிக்கிறேன் படிக்கிறேன் படிக்கிறேன், நெட்டில் பார்க்க அதெல்லாம் பார்க்க இதெல்லாம் எல்லாம் நேற்றறிவு தான் இருக்குது இன்னைக்கு. ஆனால் விதிக்கப்பட்டதோ இனி வரும் வாழ்க்கையில் சுகமாக வாழுங்கள், இதற்கான வழி எங்கே இருக்குது? இல்லை, நான் படிச்சுட்டேன், இந்த படித்த முட்டாள்களை நம்பாது. ஞானங்களில் வாழக்கூடிய பணிவுடைய மக்களை, இறையுணர்வோடு வாழக்கூடிய மக்களை, தங்கள் உள்ளத்தில் பயபக்தி அச்சம் கொண்டவர்களாக வாழக்கூடிய மக்களை மனிதர்களாக பாருங்கள். என் MBBS குப்பையில் போட்டது காரணம் என்ன? உதவாக்கரை படைப்பு கூடாது என்பதுதான். அப்புறம் எதுக்காக நீ MBBS படிச்சுன்னு கேட்டால் படித்தனால்தான் தெரிஞ்சது, படிக்கிறேன்னு எப்படி தெரியும்? உலகத்திலேயே உயர்ந்த படைப்பு டாக்டர் படிப்பு, அதை படித்து குப்பையிடப்படணும். அது மற்ற மனிதர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கும். மருத்துவ படிப்பில் படிப்பா, உணவுக்கு மிஞ்சியதா மருந்து, கொஞ்சம் கூட யோசிக்காமல் எதற்காக என்னுடைய வாழ்க்கையை பாழாக்கினேன்? 8 வருடங்கள் இப்பொழுது அதை பற்றிய துக்கம் கிடையாது. ஏனென்றால் ஞானங்களை கொண்டு வாழ பழகிவிட்டது. இறைவன் அந்த இறைவனர்வில் வாழ வேண்டிய அந்த வாழ்க்கையை உறுதிப்படுத்தி விட்டான். காரணம், மனிதர்களை நம்புவது கிடையாது. அது பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, இந்த உணர்வுக்கு மீறி நீ படித்துத்தான் வாழ வேண்டும் என்று அவர்கள் தனக்கும் எனக்கும் அறிவில்லாத ஒன்றின் மீது நம்பிக்கை கொள் என்று கூறும்பொழுது ஒரு காரணம் முடியாது. என் இறைவனை நான் ஏற்றுக்கொண்டேன். நாளைய வாழ்க்கையை பற்றி எவரும் அறிய மாட்டார்கள். எந்த இடத்தில் வாழ்வோம், எந்த இடத்தில் மரணிப்போம் என்பது எவனுக்கும் தெரியாது. ஆனால் அறிந்தவன் அவன் என்பதை நான் அறிகின்றேன். எனவே பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் பழைய பஞ்சாங்கத்தின்படி என்னை வாழ வைத்தால் நிச்சயமாக நான் கற்படுவன் இல்லை. இந்த உலக வாழ்க்கையில் உங்களுக்கு நியாயமாக செய்ய வேண்டிய காரியங்களை நிச்சயமாக நான் செய்வேன். என்னை வளர்த்ததற்கும் பெற்றதற்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களே, அதற்கு நன்றி உணர்வாக உலக அடிப்படையில் பொருள் அடிப்படையில் என்ன தேவையோ கேளுங்கள். என் மனதில் இருப்பது எனக்கும் என் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய அந்தரங்கம், அதில் நுழைவதற்கும் அதிகாரம் கிடையாது என்பதை என் பெற்றோரிடம் கூறினேன். அப்படி என்றால் நான் சொல்வதை கேட்க மாட்டாயா? உங்களுக்கு என்ன வேணும், என்கிட்ட உதவி வேணும்னா கண்டிப்பாக இருக்குது. என் மனசுக்கு நீங்கள் சுகம் தர முடியுமான்னு கேட்டால் கிடையாது. அப்படி என்றால் என் மனதுக்கு சுகம் அளிக்கக்கூடிய ஒரு பாதையை நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன், அது நுழையக்கூடாது. மசூதிக்கு வர வேண்டும், முடியாது. குரானை அரபியில் ஓத வேண்டும், இல்லை தமிழில் தான் ஓதுவேன். அதை ஓதினால் போதும், இல்லை அதை செயல்படுத்த வேண்டும். செயல்படுத்த முன்னால் புரிய வேண்டும். இது யாருடையது? இறைவனிடமிருந்து. அப்படினால இறைவன் என்று கல்வித்தால் தேவையில்லை, அதில் உண்மை இல்லை. உங்களுடைய விளக்கங்களையும் வியாக்கியானங்களும் கேட்க முடியாது. அப்படி என்றால் நீ என் பிள்ளையே இல்லை, அது உங்களுடைய விருப்பம். ஆனால் நீங்கள் எனக்கு பெற்றோர்கள் என்பதை நான் ஏற்றுக்கொண்டேன். நீங்கள் என்னை விளக்கினாலும் சரி விளக்காவிட்டாலும் சரி, பிள்ளை பிள்ளைதான், பெற்றோர்கள் பெற்றோர்கள் தான். ஆனால் நம்மையெல்லாம் படைத்த இறைவன் நம்மை ஆற்றி கொண்டிருக்கின்றான், அவனுக்கு பயப்படுகின்றேன், உங்களுக்கு இல்லை. என்னை மறந்து எனக்கு சத்தும் சுகமும் கிடையாது, உங்களை நம்பி நான் வாழவில்லை. அப்படியானால் நான் நிறைய சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றன, அதுவும் இல்லை. இந்த நிலையில் எனக்கு இந்த உண்மையையும் சத்தியத்தையும் ஞானங்களாக அறிவித்த பிறகு நாளைய வாழ்க்கை தான் எனக்கு நிச்சயமாக இருக்கின்றது. நாளைய வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு பயம் இருக்கிறது, கவலை இருக்கின்றது. நீங்கள் எனக்கு நாளைய வாழ்க்கையை பற்றி இப்படி நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்று கேட்டால், நீங்கள் முன்னதாரமாக வாழ்ந்து காட்டுங்கள் உங்களுடைய நம்பிக்கையில் நாளைய வாழ்க்கையில் உங்கள் அறிவிப்பது என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலை நான் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன், சில வியாதி கொண்டிருக்கின்றன, நீக்க முடியுமா? முடியாது. என் உயிர் வாழ வேண்டும், உங்களிடம் என்ன இருக்கிறது? எதுவும் கிடையாது. வாயடைத்து நிற்கக்கூடிய நிலையில் பெற்றோர்கள் என்னை வெறுத்தார்கள். இதில் என்னவென்று கேட்டால், நீங்கள் வழிகட்டது மட்டுமல்லாமல் அந்த பாவத்தை சுமந்து கொண்டிருக்கிற நிலையில் நான் உங்களுக்கு செய்யக்கூடிய நன்றி கடன், நீங்கள் என்னையும் வழிகளுக்கு என் பாவத்தையும் சுமக்காமல் இருப்பதற்காக வேண்டி நான் உங்களை நிராகரிக்கிறேன். இது இறைவனிடமிருந்துள்ள ஒரு ஆற்றல். பின்னர் அவர்கள் இறங்குகின்றார்கள். ஒரு காலம் வரும் பொழுது, தனக்கே முடியாமல் போகும் பொழுது, அந்த நேரத்தில் அவர்கள் நான் ஏன் இப்படி இருக்கின்றேன், எதற்காக அன்று கூறியது சரிதான் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை வரும்பொழுது, அன்று நான் என் பெற்றோருக்கு நன்மை செய்தேன். சென்டிமெண்ட் அடிப்படையில் அவர்களை நான் இன்னமும் மோசமான நிலைக்கு ஆளாக்கவில்லை. சத்தியத்தின் அடிப்படையில் இருந்த ஆற்றலை கொண்டு, அவர்கள் மீது உள்ள பிரார்த்தனை கொண்டு, அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் பொழுது அந்த துன்பத்திற்கு முன்பாக வருவதற்கு முன்பாக தங்களுடைய வீண் பெருமையை கொண்டு, நான் பெற்றவன், நான் சொல்வதை நீக்கேல் என்ற அந்த அடிப்படையை கொண்டு என்னை கட்டாயப்படுத்தினார்களே, அதற்கு நான் உடன்படாதன் காரணமாக நான் நடனில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு நன்மை செய்வது, எதை பற்றி அறிவு உங்களுக்கு இல்லையோ அதனை நீங்கள் வணங்க வேண்டும் என்று அவர்கள் வற்புறுத்தினால் ஒரு காலம் அவர்களுக்கு நீங்கள் வணங்க வேண்டாம். உங்களுடைய மனதிற்கு அதிபதி நான் ஒருவன் தான், ஒவ்வொருவருக்கும் இறைவன் தான் உங்களுடைய மனதிற்கு அதிபதி. உங்களுடைய பெற்றோர்கள் இல்லை. உங்கள் உடலுக்கு வேண்டும் என்றால் அவர்கள் நிச்சயமாக உணவை போட்டார்கள், எல்லாம் செய்தார்கள். அந்த உடலுக்கு மரியாதை செய்யுங்கள். அவர்களுடைய மனதிற்கு என்பது அவர்களுடைய இறைவன் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய அந்த இறைவன் பக்கத்தில் மட்டும் நீங்கள் அவருடைய மனதிற்கு எந்த விதமான நன்மையும் செய்ய முடியாது. மாறாக எனக்கு விரோதமாக இருப்பதைக் கொண்டு அவர்களுக்கு நீங்கள் பண்ணிவிட்டீர்களானால், நீங்கள் எனக்கே விரோதிகள், உங்களுடைய குடும்பம் அவ்வளவே என் சாபத்திற்குள்ளாகிவிடுமே. அந்த கோபத்திலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமென்றால் உங்களுடைய இறை உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய அந்த பாதைகளில் திரும்புங்கள். நான் உங்களையும் காப்பாற்றுவேன், உங்களை பெற்றோர்களையும் காப்பாற்றுவேன். நீங்கள் என்னால் படைக்கப்பட்டவர்கள் என்பது உண்மையானால் எனக்கு பணிந்து விடுங்கள். உனக்கு அறிவில்லாத ஒன்றை, தெளிவில்லாத ஒன்றை எனக்கு இணையாக்கப்படையினால் நிச்சயமாக ஒரு காலம் நீங்கள் அவர்களுக்கு பணியக்கூடாது என்பது என்னுடைய வாக்கு. அவர்கள் பெற்றோர்களாக இருந்தாலும் சரிதான், பிள்ளைகளாக இருந்தாலும் சரிதான், மனைவி மக்களாக இருந்தாலும் சரிதான், சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரிதான், குடும்பத்தினராக இருந்தாலும் சரிதான், நட்புறவர்களாக இருந்தாலும் சரிதான், அவ்வளவு எனக்கு முன்னே துண்டாக வேண்டும், எனக்கு முன்னே துண்டாக வேண்டும். நான் அவர்களில் யார் உங்களுக்கு நல்லவர்கள் என்பதை அறிவிப்பேன். ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவர் இறந்துட்டான்னு சொன்னால் அப்போதான் தெரியும் இருந்த உறவுகளில் நமக்கு கேடு விளைப்பவர்கள் யார் என்று. ஒவ்வொருவரும் அந்த சொத்தை பறிமுதல் செய்து கொண்டு ஓடும் பொழுது தெரியும், இவர்களெல்லாம் என்னுடைய உறவினர்கள் என்று கூறினேன், உறவினர்கள் என்று எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார்கள், இவர்களெல்லாம் என்னுடைய உறவுகள் என்று என் மனதால் பாராட்டினேன் என்று அவர்கள் இறந்த பிறகு அவ்வளவையும் பறித்துக் கொண்டு போய்விட்டார்கள். ஒவ்வொருவருடைய வீட்டிலும் நிகழக்கூடிய மரணம் உங்களுடைய உறவுகள் யார் என்று உங்களுக்கு அறிவிக்கும். பின்னரும் மனிதர்களை நீங்கள் நம்புகிறீர்கள். இறை உணர்வோடு இருக்கக்கூடிய நீங்கள் நாளைய வாழ்க்கையை பற்றி அறிவிக்கப்பட்டிருக்கின்றீர்கள், தெளிவாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு இலக்கு ஒன்றுதான், இறுதி மூச்சு வரையில் உயிரோட்டத்தையும் மனதின் அழகையும் மனதின் சுகத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் அவன் ஒருவனைத் தவிர நீங்கள் திரும்பக்கூடிய எந்த ஒரு நபரும் கிடையாது. அவன் ஒருவன் என்பது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய சத்தியத்தினுடைய அமைப்பை தவிர உருவம் இல்லை, நீங்கள் பார்க்க முடியாது. உங்களுக்கு உயிரை படைத்தும் உயிரை பாதுகாக்கக்கூடிய நல் உணர்வை அளிக்கக்கூடிய அந்த மனதையும் அமைத்து, அங்கு உணர்வையும் அமைத்து, பின்னர் நம்பிக்கையும் ஏற்படுத்தி, அதன் காரணமாக மனதுக்கு சுகத்தையும் அளித்தானே, இவ்வளவும் சத்தியம் என்பதை நீங்கள் அறிவிக்கிறானால் இதை படைத்தவனை பார்க்க முடியுமா என்று கேட்டால் ஒரு காலம் முடியாது. அந்த ஒரு காலம் பார்க்க முடியாத மகாசக்திக்கு நீங்கள் வழிபடுங்கள், இறை உணர்வுக்கு வழிபடுங்கள், அந்த இறை உணர்வு மீது நிலைத்திருங்கள். அந்த நிலையான வழிபடுதலை. உனக்கே நான் அடிபணிந்தேன் வேண்டும் என்ற வேண்டுதலை கொண்டல்லாமல் உன்னிடம் நான் எதையுமே கேட்கவில்லை. நீ அளித்ததை ஏற்றுக்கொண்டேன், விரும்புகின்றேன். இப்பொழுது உங்களுடைய பிரார்த்தனை என்ன என்று நீங்கள் உங்களிடம் கேட்கிறானால் எப்படி பிரார்த்தனை செய்வது என்பது தெரியாது. எனக்கு இருக்க கஷ்டங்களுக்கு இந்த கஷ்டங்களை எல்லாம் சுகப்படுத்திக் கொடு கடவுளே என்று கேட்டேன் என்று கூறுவீர்கள். ஞானங்களோடு உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது. சுகப்படுத்திக் கொடு என்று கேட்பதற்கு முன்பாக சுகமாக வேண்டும் என்ற உணர்வு இருந்ததா? அந்த உணர்வை ஏற்படுத்துகின்றீர்கள். அந்த உணர்வை அமைத்தவன் இறைவன். நான் சுகமாக வேண்டும் என்ற அந்த உணர்வை அறிவித்தவன் இறைவன். ஞானங்களின் பக்கம் திரும்புங்கள். கெட்ட மனித அறிவும் படிப்பின் பக்கம் திரும்பாதீர்கள். அது ஒரு சாக்கடை. இப்பொழுது ஞானங்களின் பக்கம் திரும்புகின்றேன். சுகமாக வேண்டும் என்ற அந்த உணர்வு இருக்கிறதா என்று கேட்டால் ஆம். நல்ல உணர்வா என்று கேட்டால் நல்ல உணர்வு. நன்மைகளாம் இறைவனிடம் இருந்துதானே? ஆக இறை உணர்வு. இப்படி இறைவன் அறிவித்த பிறகு என் இறைவனிடம் நான் திரும்புகின்றேன், சுகமாக்கிக் கொடு என்று கேட்கின்றேன். முதல் முறையாக சுகமாக வேண்டும் என்று சொன்னதே அவன்தான். நீங்கள் சுகமாக்கிக் கொடு என்று கேட்கும் பொழுது அவன் அறியாத ஒன்றை நீங்கள் அவனுக்கு அறிவிப்பதை போன்றும் பின்னர் அறிவித்த பின்னர் தான் அவன் உணர்வான், பின்னர் தான் நாம் சுகமடைய வேண்டும் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். இறைவனை இழிவுபடுத்திவிட்டீர்கள். இன்னமும் நீங்கள் இறைவனை உணரவில்லை. உங்களுடைய பிரார்த்தனைகள் செல்லாது. ஏன் பிரார்த்தனைகள் செல்லுபடியாகவதில்லை? இறைவனை கண்ணியப்படுத்த வேண்டிய முறை எப்படி கண்ணியப்படுத்தவில்லை? இறைவனை நினைவு கூற வேண்டிய விதத்தில் நினைவு கூறவில்லை. ஞானங்களின் அடிப்படையில் இறைவனை வேண்டும் என்று வேண்டுதலுக்கு நீங்கள் அடிப்படையை விட்டுவிட்டு மருத்துவர்களை நீங்கள் நாடினீர்கள். அவர்களோ இந்த ஞானங்களை பற்றி எதுவுமே அறியாதவர்கள். மனதை பற்றி தெரியாது, இறைவனரை பற்றி தெரியாது, சுகமாக வேண்டும் என்ற வழிபடையும் தெரியாது, நம்பிக்கையும் கிடையாது, உயிரை பற்றியும் தெரியாது, அதை வாடிப்பதும் தெரியாது. நான் வாடிப்பேன் என்று தங்களுடைய ஆடம்பரங்களைக் கொண்டும் படடபங்களைக் கொண்டும் உங்களை அதை கேடயமாக வைத்துக் கொண்டு வடிகெடுத்தார்களே ஒரு மாயையான உருவத்தைக் கொண்டு இந்த மாயையை ஏற்படுத்தக்கூடிய மனிதர்களிலிருந்து உங்களுக்கு இறைவனுக்கு நிகராக அவனுடைய உணர்வை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆற்றலுக்கு நிகராக இன்னொரு கடவுள்களாக ஆக்கிக் கொண்டீர்களா? இவ்வளவு டாக்டர்களை என் ஒருவனுக்கு இணையாக இத்தனை கோடி டாக்டர்களா? அவர்கள் அனைவரும் சேர்ந்தாலும் சரி, ஒரு கொசுவை படைக்க முடியுமாவர்களால் அந்த கொசு உங்களை இரத்தத்திலிருந்து ஒழுங்கு கொண்டு போய்விட்டால் அந்த இரத்தத்தை மீட்க முடியுமா அவர்களால்? எப்படி நம்பினீர்கள் மனிதர்களை? நல்லறிவும் நல்லாற்றலும் வேண்டும். படித்துவிட்டேன், வாழ்ந்து விடுவேன், வீணான மாயையில் இருக்க வேண்டாம். படித்துவிட்டுத்தான் டாக்டர்கள் வந்திருக்கின்றார்கள், ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கள். அவர்களுக்கு உயிரை பற்றி தெரியாத நிலையில் பொய்யான வாக்குறுதியை கொடுத்து மனிதர்களை இழிவுபடுத்தி அவர்களை ஒட்டுமொத்தமாக அவர்களை இழிவுக்குள்ளாக்கி எந்த விதமான நன்மையும் இல்லாமல் அவர்களுடைய பொருள்களையும் அவர்களிட்டும் நீக்கி கடனாளியாகவும் ஆக்கி பின்னரும் பொருள் வேண்டுமா என்று கேட்டால் ஆம் பொருள் வேண்டும். பிணத்தை எடுத்து செல்வதற்கு பொருள் வேண்டும், இன்னமும் கடன் வாங்க வேண்டும். நடுத்தருவில் நிற்க வைக்கக்கூடிய அந்த மனிதர்களையா நீங்கள் இறைவனுக்கு இணையாக ஆக்கிக் கொண்டீர்கள்? அவனுடைய ஒரு வார்த்தை இலக்கை வேண்டும் என்று வேண்டுதலோடு முடிப்பதை அதில் உங்களுடைய வாழ்க்கை அமைதி பற்றி இவ்வளவு தூரம் அழைக்கிறீர்களா? இந்த மனிதர்களை நீங்கள் பின்பற்றுவீர்களா? மனிதர்கள் அவ்வளவு வேலையும் நீங்கள் இன்று உங்களை பாதுகாப்பவர்கள் என்று அந்த எண்ணத்தை விட்டு விளக்குங்கள். தூய்மையாகுங்கள். முதலில் இறை உணர்வுக்கு அவன் ஒருவன் தான் என்று தூய்மையாகுங்கள். உங்களுடைய இருதயத்தை புண்ணியசுலமாக ஆக்குங்கள், தூய்மையாக்குங்கள், புண்ணியசுலமாக ஆக்குங்கள். கெட்ட அறிவு கொண்டு தீண்ட வேண்டாம். முடியுமா முடியாதா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தும் விதமாக நம்பிக்கை உணர்வு, இறை உணர்வு, இந்த இரண்டும் கலக்க வேண்டும். நம்பிக்கையை நான் அறிவாக கொண்டு என்னுடைய கெட்ட அறிவை, நேற்றை அறிவை, பிணக்காட்டு அறிவை, தி நாலெட்ஜ் ஆஃப் தி பாஸ்ட், தி டெட் பாஸ்ட், தி டேஞ்சரஸ் நாலெட்ஜ், இதை கொண்டு நாளைய வாழ்க்கைக்கு நீங்கள் உபயோகப்படுத்தப்படுகிறீர்களா? நாளைய வாழ்க்கை என்ன எது தெரியுமா முதல்ல உங்களுக்கு? செத்த காலத்து அறிவை கொண்டு படைக்கப்பட இருக்கக்கூடிய புதிய உயிரோட்டத்தில் படைக்கக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு நீங்கள் இதனை உபயோகப்படுத்துவீர்களா? ஏதேனும் கொஞ்சமாவது நமக்கு இருக்கிறதா என்று கேட்டால் கொஞ்சமும் இல்லை. உணர்ந்து நாம் இறைவன் பக்கம் திரும்ப வேண்டும். மனிதர்களை விட்டு விலகுங்கள். ஒட்டுமொத்தமாக குடும்பத்திலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொருவரும் தனித்தனியாக இறைவன் பக்கம் திரும்புங்கள். உங்களுடைய நாளைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கு. சங்கமிக்க வாழ்க்கைக்காக சத்தியத்தோடு கூடிய ஞானங்களை இறைவுணர்வாக உங்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த சத்தியத்திற்கு இறைவன் ஒருவனை தேவையில் உதவி புரிவன் இல்லை என்பதை இன்று நீங்கள் நிச்சயமாக சொல்ல வேண்டும். இருக்கிறது ஒரு காலம் வேண்டாம். உங்களுடைய அறிவு எல்லாம் ஒன்றை திரட்டி பணத்தை மட்டும்தான் சம்பாதிக்க முடியுமே தேவையில்லை. அதுவும் நீங்கள் அச்சுறுத்தணும், வேணா வீட்டை அச்சுறுத்து. இதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும், அதை வச்சு என்ன முடியும், வாழ முடியுமா? மருந்துகளை வாங்க முடியும், கடன் வாங்கி இருக்கக்கூடிய நிம்மதியையும் தொலைக்க முடியும். கடன் வாங்கி அடுத்த நிமிடம் நரக வாழ்க்கை. ஒரு பைசா செலவு செய்வீங்க கடன்லேருந்து நரக வாழ்க்கை ஆரம்பமாகிட்டு அது முடியும் வரையில். இதை கொண்டு வாழ்க்கை இருக்கிறது என்று பேங்க், அந்த பேங்கை நம்பரும் உங்களை கொள்ளையடிக்கக்கூடியது என்று தெரியவில்லை. இறைவனிடம் நல்லறிவையும் நல்லாற்றலையும் கொண்டு நிலைத்திருக்கக்கூடிய வாழ்க்கையின் பக்கம் திரும்புவதற்கு நல்லறிவு ஞானங்களாக அதை கொண்டு வாழ வேண்டும் என்ற அந்த அறிவு ஏன் இல்லை? நம்பிக்கை ஒன்றுதான் இறைவன் கேட்டாலும் எதையும் கேட்கவில்லை. அதற்காக இவ்வளவு பெரிய கஷ்டம், அதுவும் மனதில் மறைக்க வைக்கக்கூடியது. உங்களுடைய பெருமையை வைத்துக் கொள்ளுங்கள். மனதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கு கூட இறைவனை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கூறும்பொழுது நிச்சயமாக நாம் தொலைந்து விட்டோம். அந்த இறைவன் உணர்வாக உங்களில் இருக்கின்றான், பார்க்க முடியாது. பார்க்கக்கூடிய தெய்வங்கள் நீங்கள் கற்பனை செய்து கொண்டவை. நீங்கள் இறைவனை படைப்பவர்களா? அந்த இறைவனுக்கு கண் காது மூக்கு எல்லாம் வைத்து விட்டீர்கள். உங்களுக்கு கண் காது மூக்கை படைத்தவன் அவன் உயிரோட்டம் இருக்கிறது, நீங்கள் அமைத்ததுக்கு உயிரோட்டம் கிடையாது. இறைவனை உயிரோட்டம் இல்லாத ஒரு ஜடமாகவும் நாம் அமைக்க ஆக்கிவிட்டோம். சிந்தனை என்ற ஒன்று இல்லை. இங்கு பேசிக் கொண்டிருப்பது யார்? இல்லை, கோயில்களுக்கு செல்கின்றேன், எனக்கு மனசுக்கு அமைதி கிடைக்கின்றது, மசூதிகளுக்கு செல்கின்றேன் என்று போட்டிக்கு போட்டி. சர்ச்சைகளுக்கு செல்கின்றேன், எனக்கு மன அமைதி கிடைக்கின்றது, என்னுடைய மசூதிகளுக்கு நான் சென்றால் மன அமைதி கிடைக்கின்றது. மசூதிகளுக்கு சென்றால், சர்ச்சைகளுக்கு சென்றால், கோயில்களுக்கு சென்றால் மன அமைதி கிடைக்கிறது. அமைதி இங்கே வேண்டுமா, இந்த கட்டிடங்களில் வேண்டுமா என்று கேட்டால் கிடைப்பது எங்கே போனாலும் அமைதி இங்கே தானே. சரி, கட்டிடங்களுக்கு போயாகிவிட்டது, அங்கு நீங்கள் பிரார்த்திக்கின்றீர்கள். கண்ணை மூடுவீங்களா திறந்துட்டு இருப்பீங்களா பிரார்த்தனை பண்ணும்போது? கண்ணை மூடினா மனசுக்கு அமைதியா, கண்ணை திறந்து பிரார்த்தனை பண்ண மனசுக்கு அமைதியா? கண்ணை மூட வேண்டும். கண்ணை மூடினா உலகமே காணப்போச்சு, இங்கே ஒருத்தன் திரும்ப முடியும், இங்கே மட்டும்தான் திரும்ப முடியும். அங்கே போய் சுகமானது காரணம் கண்ணை மூடனால தான், காரணம் இங்கே திரும்புகின்றீர்கள், உங்களுடைய இதயத்திற்கு திரும்புகின்றீர்கள். அங்கு இறை உணர்வு இருக்கின்றது. வீட்டில் உட்கார்ந்து அதை கேட்டிருந்தா அங்கே சரியாக பூசாரிகளை நம்பி தொலைந்தோம். மூன்று கூட்டங்களிலும் உள்ள பூசாரிகளை நம்பி தொலைந்தோம். இறைவனை விட்டுவிட்டோம், பூசாரிகளை தலைவர்களாக ஆக்கிக் கொண்டோம். இறைவனோ உங்களோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கும் இறைவனுக்கும் தொடர்பு இல்லை என்று கூறியவர்கள் பூசாரிகள், ஒவ்வொரு மதத்தை சார்ந்த பூசாரிகள். அப்படி என்றால் இங்கே பேசிக் கொண்டிருப்பது யார்? சுகமாக வேண்டும் என்று, சுகமாக வேண்டும் என்று சதாசர நேரம் மூச்சிற்கும் காலமெல்லாம் பேசிக் கொண்டிருப்பது யார்? ஒவ்வொரு மூச்சிலும் இந்த சத்தியத்தை கொண்டு இறக்கிக் கொண்டிருப்பது யார்? அந்த இறை உணர்வை கொண்டு நீங்கள் உங்களுடைய எண்ணங்களின் மீது மகாபெரும் சக்தியாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அவனுடைய ஒரு இலக்கு. நீங்கள் சுகபாக வாடுங்கள், போதையில் வாடாதீர்கள். சுகபோகங்களில் வாழாதீர்கள், போதையில் வாழ வேண்டாம், சுகத்தில் வாடுங்கள். இறை உணர்வோடும், இறை நம்பிக்கையோடும், நன்றி உணர்வோடும் வாடுங்கள். நீங்கள் நினைவு கூர்ந்து நன்றியுடையவர்களாக இருக்கிறீர்களானால் உங்களை வேதனை செய்வதால் எந்த லாபமும் இல்லை என்று கூறுகின்றோம். அத்தியாயம் 4:147 வசனம், நீங்கள் நன்றி செலுத்திக் கொண்டும் நம்பிக்கை கொண்டும் இருப்பீர்களானால் உங்களை வேதனை செய்வதால் இறைவன் என்ன லாபம் அடையப் போகின்றான்? உங்கள் மீது இரக்கமுடையவன், உங்கள் மீது கருணையுடையவன், உங்கள் மீது மன்னிப்பை கொண்டிருப்பவன், உங்கள் மீது அன்புடையவன், இதெல்லாம் இறைவனுக்கு நீங்கள் இறைவனுக்கு சொல்லியிருக்கக்கூடிய பெயர்கள் என்றால், இறைவனுக்கு நீங்கள் அமைக்கக்கூடிய பெயர்கள் என்றால், உங்களுக்கு அவன் விரோதையா என்று கேட்டால் நிச்சயமாக உற்ற நண்பனாக இருக்கின்றான். அத்தியாயம் 4:147 வசனம், நீங்கள் நன்றி செலுத்திக் கொண்டோம். இன்னைக்கு நான் வாழ்ந்துட்டு வாழ்க்கையில் சுகமும் இருக்கிறது, சுகவீனமும் இருக்கிறது, துன்பமும் இருக்கிறது, இன்பமும் இருக்கிறது. இந்த இரண்டும் கடந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நான் இப்பொழுது கூறுகின்றேன், நன்மைகள் என்னிடமிருந்து, துன்பங்கள் ஏன் வந்துச்சுன்னு தெரியலை, காரணம் தெரியலையே, என்ன காரணம், எனக்கே இந்த வியாதி வந்தது ஒன்றுமே தெரியல. துன்பத்துக்கு மட்டும் காரணம் தெரியல, இன்பத்திற்கு காரணம் தெரியும், நீங்கள் தான். அப்படி என்றால் இன்பத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டியதுதானே? ஆனால் துன்பத்தை நான் அதிகரித்துக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு முயற்சியும் நான் செய்யும் போது துன்பம் அதிகமாகிறது, அப்படித்தானே? நோய்கள் ஒவ்வொரு மருந்து சாப்பிடும்போது அதிகமாகிட்டு குறைஞ்சிட்டு இருக்கா? புதுசு புதுசாக உண்டாகிட்டு இருக்கா? ஃபைட் ரியாக்ஷன் சொல்லிட்டு அல்லது இல்லாமல் இருக்க, அது புதிய நோய்கள் கூட சொல்கிறதுக்கு அவங்க அதுக்கு பதிலாக சைட் ரியாக்ஷன், மருந்து வச்சுட்டா போயிடும். வாழ்க்கை போல மருந்து சாப்பிட வேண்டிய சூழ்நிலை, நீங்கள் உயிர் இருக்கிற வரைக்கும் சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்குறியா? அப்போ அது என்ன செய்யறது? நன்மைகள் உங்களிடம் இருந்தால் அல்லது நன்மைகள் இரண்டிடமிருந்தால். நன்மைகள் உங்களிடமிருந்திருந்தால் இருக்கக்கூடிய தீமைகளை நீக்கிக் கொள்ளுங்கள். துன்பங்கள் உங்களை அறிவை கொண்டுதானா அல்லது இறைவன் கொடுத்தானா என்று கேட்டால், உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் துன்பத்தை விலைக்கு வாங்கிக் கொண்டிருக்கிறது என்பதற்கான உதாரணம், டாக்டரிடம் சென்று ஒவ்வொரு நோயாக பெருக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இதில் நன்மைகள் அவ்வளவும் இறைவனிடமிருந்து என்பதற்கான போதுமான ஆதாரம் இருக்கின்றது. துன்பங்கள் அவ்வளவும் நீங்கள் சம்பாதித்ததுதான் என்று சொல்வதற்கான உங்களுடைய வாழ்க்கையே போதுமானது. நீங்கள் மருந்து சாப்பிட்டீங்களா இல்லையா? பிபி மருந்து சாப்பிட்டுருக்கும்போது பிபி அதிகமாயிட்டிருக்கா இல்லையா? சுகர் மருந்து சாப்பிட்டுருக்கும் சுகர் அதிகமாயிட்டிருக்கா இல்லையா? இன்னும் பல காம்ப்ளிகேஷன் வந்துட்டுருக்கா இல்லையா? உடல் பூராவும் சாகம் வரையிடும். இது உங்களுடைய அறிவை கொண்டா இறைவன் கொடுத்தான? இறைவன் கொடுத்த அறிவை கொண்டு நீங்கள் உங்களுக்கு இவ்வளவு கைகளை விளைத்துக் கொள்வீர்களா? அப்படி என்றால் இறைவன் நியமம் செய்கிறனா? நன்மையை சொல்லி பிறகு கோரவஞ்சகம் செய்கிறனா? அப்படியா நாம் இறைவனை எண்ணிக்கொண்டிருக்கின்றோம்? அப்படித்தான் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். எனக்கு இறைவன் துன்பத்தை கொடுத்துவிட்டான் என்று கூறும்பொழுது, தான் தன் அறிவை கொண்டு மதிகட்ட அறிவை கொண்டு அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் விளங்காதவர்களாக ஆகி நன்றி கற்றவர்களாக, இறைவன் எனக்கு நன்மையை தந்தான், நான் துன்பத்தை வாங்கிக் கொண்டேன், விலைக்கு வாங்கிக் கொண்டேன் என்ற அந்த சத்தியத்தை அப்படியே மாற்றி, நன்மைகளை நான் எனக்காக சமாளித்துக் கொண்டேன், தீமைகளை அவன் கொடுத்தான், கடவுள் சித்தம் என்று கூறுகின்றீர்களே, இது நன்றி கொண்டதா அல்லது நன்றி கட்டத்தனமா என்று கேட்டால், நிச்சயமாக நாம் அனைவரும் மனிதர்களை பின்பற்றி இறைவனுக்கு துரோகமாகவும் நன்றி கற்றவர்களாகவும் ஆகிவிட்டோம் என்பது சத்தியம். நீங்கள் நன்றியுணர்வோடு இருப்பீர்களானால் நன்மையெல்லாம் உன்னிடமிருந்து மட்டும்தான் இறைவன் என்று இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள். தீமையெல்லாம் என் அறிவையும் மதிகட்ட மனிதர்களுடைய அறிவையும் டாக்டர்களையும் நம்பியதன் காரணமாக நான் இந்த நிலை காலாகிவிட்டேன் என்று நீங்கள் இறைவனிடம் திரும்புங்கள். நிச்சயமாக இறைவன் உங்களை பற்றி திருப்தி அடைவான். இன்று வரையில் நம் மீது அவனுக்கு இருந்த வருத்தம் என்று நீங்குகிறது. நீங்கள் நன்றியுணர்வோடு இருக்கும் பொழுது நினைவு கூறுகின்றீர்கள், நன்மையெல்லாம் இறைவனிடம் மட்டும்தான், இவ்வளவுதான் நீங்கள் நன்றி நினைவு கூறுவது. நன்மையெல்லாம் இறைவனிடமிருந்து, தீமையெல்லாம் என் அறிவை கொண்டு, நான் எனக்கு கேடாக என் தலையில் மண்ணை வாரி போட்டி கொண்டது என்பதை நீங்கள் அறிவீர்களானால் நிச்சயமாக இந்த நிமிடம் உங்களுக்கு சுகம் ஆரம்பமாகும். உங்களுடைய வறுமையை நீங்குவதற்குரிய நல்லறிவு உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது. மனம் சமாதானம் அடையும், சாந்தி அடையும். இந்த சாந்தமும் சமாதானமும் வாழ்க்கையை நீங்கள் நிறையுங்கள். உங்களுடைய இறைவன் உங்களுடைய இந்த மாற்றத்திற்காக காத்திருக்கின்றான். அது இந்த நாளாக கூட இருக்கும். இதனை எதிர்ப்பதற்காக நீங்கள் ஆகிட வேண்டாம். உங்களுடைய மனசிற்கு விரோதமாகவே, சாட்சியத்திற்கு விரோதமாகவே, இறைவனருக்கு விரோதமாக நாம் ஆகிட வேண்டாம். நன்றியுடைய மக்களாக நினைவு கூறுங்கள். நன்மையெல்லாம் இறைவனை பிறந்தது, இவ்வளவுதான் நீங்கள் நன்றியை நினைவு கூறுவது. என் இறைவனை உனக்கு நன்றி கேட்டதற்காக என் பாவங்களை மன்னித்து விடுவாயாக என்று கேளுங்கள். நீ மன்னிப்பவன் என்ற அந்த பெயரின் மீது எனக்கு நம்பிக்கையை கூடியவன் என்று கேளுங்கள். நம்பிக்கையை நீங்கள் அவனிடம் கேட்டுப் பெற வேண்டும். அவனுடைய அனுமதி இல்லாமல் எவரும் நம்பிக்கை அடைய முடியாது. மன்னிப்பவன் என்று அவனுடைய பாதுகாப்பு அழைத்துக்கு நான் நுழைகிறேன் என்றால் அவனிடம் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள். என்னை நீ அனுமதி பயிர்வனே. அவன் மீது நம்பிக்கை கொள்வது அவனுடைய பாதுகாப்பு அழைத்துக்கு நீங்கள் நுழைகிறேன் என்பது பொருள். இந்த பாதுகாப்பு வளையம் எது? வானங்களையும் பூமியையும் சுற்றியக்கூடிய பாதுகாப்பு வளைவு. அவ்வளவு விசாலமான வாழ்க்கையில் உங்களை நுழைவிப்பான். தன்னுடைய பாதுகாப்பு ஏற்றுக்கொள்ளுங்கள். நானாக கற்பனை செய்து கொண்ட கட்டிடங்களுக்குள் அது இறையலை என்று செல்லாதீர்கள். இங்கு அவனுடைய வாக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த இறை உணர்வு நிரம்பியிருக்கிற இந்த நெஞ்சம் எனக்கு புண்ணியஸ்தலம் என்பதை அறிந்து அதில் தங்குங்கள். கோயில் மசூதி சர்ச்சைலாம் புண்ணியஸ்தலத்துக்கு இடம். புண்ணியமான வார்த்தைகள் இங்கு இருக்கின்றன. நன்றி உணர்வை மேற்கொள்ளுங்கள். நன்மையெல்லாம் உன்னிடமிருந்து மட்டுமே தான், தீமையெல்லாம் என்னிடமிருந்தே தான் என்னுடைய கேடுக்கு நான் உன்னிடம் பாவனை தெரிகின்றேன். மன்னிப்பவன் என்ற உன்னுடைய பெயரின் மீது நான் பாதுகாப்பு தெரிகின்றேன். நீங்கள் 1000 பேர் வைத்திருக்கிறான் கடவுள்கள். மன்னிப்பவன் என்ற பெயர் உங்கள் கடவுள் கிடையாது. ஆனால் அது அவசியம். அவன் ஒருவன் தான் உங்களை மன்னிப்பவன், வேறு எவனும் கிடையாது. மனிதர்கள் மன்னிக்க மாட்டார்கள். அவர்களிடம் மன்னிப்பு தேவையும் இல்லை. அவருடைய பாவங்களுக்கு அவர்கள் மன்னிப்பை தேட முடியாது. மன்னிப்பவன் என்ற அந்த பண்பின் மீது, இறைவனுடைய மாபெரும் பண்பின் மீது நான் நம்பிக்கை கொள்ள நீ எனக்கு அனுமதி கொள்கிறேன் என்று கேளுங்கள். பணிவடையுங்கள். நான் நம்பிக்கை கொண்டேன் என்று கூற வேண்டாம். நம்பிக்கையை நீ அனுமதித்தால் தேவையில்லை, அடித்தால் தேவையில்லை. உன்னுடைய பாதுகாப்புகள் நுழைய முடியாது. இறைவனே எனக்கு நம்பிக்கையை கொடு என்று கேள். எதன் மீது நம்பிக்கை வேண்டும்? நீ எதனை வாக்களித்திருக்கின்றாயோ அந்த வாக்குக்கு ஆற்றல் மிக்கவன் நீ ஒருவன் தான் என்ற அந்த ஆற்றலின் மீது நான் நம்பிக்கை கொள்ள எனக்கு அனுமதி கொடுகிறேன் என்று கேளுங்கள். இது பிரார்த்தனை. உங்களுடைய பிரார்த்தனைகள் ஒருவரும் எவரின் எந்த இரண்டும் செல்வதில்லை. காரணம் செல்லுபடியாவதில்லை. காரணம் நாம் பிரார்த்தனையை எவ்விதமாக மேற்கொள்வது அறியாதவர்கள். காரணம் ஞானங்களின் பக்கம் திரும்பினால் அவன் அறிவிப்பான் தன்னை எப்படி பிரார்த்திப்பது என்று. நாம புருஷரிடம் சென்று அவனை எப்படி வணங்குவது என்று அவரிடம் கேட்டோம். இறைவனை பற்றி இறைவன் அறிவிக்க வேண்டுமா, மனிதர்கள் அறிவிப்பார்களா? அப்படி என்றால் மனதில் இதை உணர்வாக நாளைய வாழ்க்கைக்கு ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான விஷயங்கள் இப்படி அமைய வேண்டும் என்று இருக்கின்றதே, இதை மனிதர்களாக கற்பிப்பார்கள். இன்னைக்கு நான் உங்க மேல கோபம் கொண்டிருந்தா, நயவஞ்சு கொடுத்துட்டு இருந்தா, அது எனக்கு என் இறைவன் தெரிவித்தது உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமாக இல்லை. நாம் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். 4:147 அத்தியாயம் 4:147 நீங்கள் நன்றி செலுத்திக் கொண்டும் இதன் காரணமாக இறைவன் வந்து நம்பிக்கையை பெற்றுக் கொண்டும் இருந்தால் உங்களை வேதனை செய்வதால் உன் என்ன லாபம் அடையப் போகின்றான்? நிச்சயமாக இறைவன் நன்றி உணர்வு ஏற்பவன். உங்களுடைய இறைவனை, நன்றி உணர்வை ஏற்கக்கூடிய அந்த இறைவனை இன்று ஏற்றுக்கொள்ளுங்கள். கட்டிடங்களுக்குள் நுழையாதீர்கள், நெஞ்சத்தில் உள்ளத்தோடு விசாரமான வாழ்க்கையில் அமையுங்கள். இங்கிருக்கிறது சொர்க்கமும் நரகமும். நரக வேதனையாக இருக்கிறது இங்கேயா? அந்த நெருப்பில் கலந்து அவிடுங்களா? அந்த நெருப்பு இருக்கிறது ஒரு பக்கம், இங்கு நெருப்பு இருக்கிறது இன்னொரு பக்கம். இந்த ரெண்டு நெருப்பில் எந்த நெருப்பு குளிர்ச்சியானது? எந்த நெருப்பு தாங்க முடியாது? அந்த நெருப்பில் பாஞ்சா செத்துடலாம். இந்த நெருப்பு வாழ முடியாது, சாக முடியாது. இறைவன் தண்டனை அளிப்பது கடுமையானவன் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த நெருப்பு தாங்காம அந்த நெருப்பு அவ்வளவு குளிர்ச்சியா இருக்குது, தீ குளிக்கின்றேன், இந்த நெருப்பு தாங்க முடியாது. அப்பொழுதும் தவறான போக்கு. உங்களை உடலை எடுத்துக் கொள்ளலாம், உயிர் பிரிந்துவிடும், அதை எடுக்க முடியாது, அது நிரந்தரமான விதையில் தங்கிவிடும். இந்த உடல் இருக்கும் வரையில்தான் அந்த நெருப்புக்கு பரிகாரம் தேட முடியும். இந்த உடலை மயத்துக் கொண்டால் நெருப்பு என்றைக்கும் நரக வேதனையில் நீங்கள் வாழ்வீர்கள். எனவே தற்கொலை உங்களுக்கு உங்களுடைய மனதின் கேடுகளுக்கு காரணமாக இல்லை. மனம்தான் தற்கொலை தூண்டுகின்றது. வேதனை இங்கிருக்கிறது, உடலில் இல்லை, சுற்றிலும் இல்லை, இங்கிருக்கிறது. அந்த நெருப்பின் வேதனையில் பாதுகாத்துக்குள்ள நம்பிக்கையும் வேண்டும், நன்றி உணர்வும் வேண்டும், பொறுமையும் வேண்டும். இறைவனை அதிகமாக நம்பிக்கை கொள்ள அவனிடம் நீங்கள் உதவி கேளுங்கள். இறை உணர்வில் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை இன்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அத்தியாயம் 4:147 நீங்கள் நன்றி உணர்வை கொண்டும் நன்மையெல்லாம் உன்னிடமிருந்துதான் என்ற அந்த நன்றி உணர்வு இருக்கட்டும். என்னிடமிருந்து என்று அந்த பெருமை வேண்டாம். தீமையெல்லாம் என்னிடமிருந்து மட்டும்தான் என்று நீங்கள் அடிபணிந்து விடுங்கள். அவனுக்கு சாஷ்டாங்கமாக விழுந்து விடுங்கள். இதை இறைவன் விரும்புகின்றான். பெருமை கொண்டு அடைய வேண்டாம். பணிவோடு நீங்கள் வாடுங்கள், நம்பிக்கையை கேளுங்கள். இப்பொழுது உங்களுடைய சுகங்களில் வாடுங்கள். இன்று முதலாக நெருப்பின் தீமைகளை விட்டு நீங்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள். இறைவனுடைய குளிர்ச்சியின் மீது சொற்கவனங்களில் இந்த உலகத்திலே நீங்கள் வாழக்கூடிய அந்த மாபெரும் ஆற்றலை நீங்கள் வாடுங்கள். உங்கள் இறைவன் உங்களை பாதுகாக்க போதுமானதாக இருப்பான்.